சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய நாமத்திற்கும் நமது இரட்சகரும் ராஜாவுமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவுடைய நாமத்திற்கும் என்றென்றும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரர்களே, யாவருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் நிரந்தரம் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தேவன் ஒரு மாபெரும் வாய்ப்பாக உங்கள் மத்தியிலே இந்த பரிசுத்தமான வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் பேசவும் தேவன் ஒரு வாய்ப்பு தந்ததற்காகவும் நான் தேவன் தனிப்பட்ட விதத்தில் நன்றிகளை நான் எடுத்துக் கொள்கிறேன். ஸோ இன்னைக்கு பார்க்கும்போது உலகத்தில் அநேக ஜனங்கள் ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை அவங்க வழக்கத்தின்படி கொண்டாடுறாங்க. ஆனால் உண்மையிலே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னன்னா உலக ஜனங்கள் கூட நமக்கு என்ன சொல்றாங்கன்னா ஹேப்பி பொங்கல் ஹேப்பி பொங்கல் சொன்னாங்க. ஆனால் உண்மையிலே இன்னைக்கு நமக்கு தான் என்னன்னா ஒரு ஹேப்பி பொங்கல். ஏன்னா இந்த ஒரு நாளில் விசேஷமா தேவனுடைய பரிசுத்தமான சத்தியத்தையும் ஒரு சகோதரருடைய ஐக்கியத்தையும் தந்து நமக்கு விசேஷமான ஒரு நாளை நமக்கு தந்திருக்கிறதுக்காக. ஸோ இதுதான் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷத்தின் ஒரு நாளாக இருக்கு. அதனால இது உலக ஜனங்களை காட்டிலும் இந்த ஒரு நாள் நமக்கு தான் முக்கியமான ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கு. அதனால அவங்க எல்லாத்துக்கும் இந்த ஒரு சந்தோஷத்தினால கூட நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் நான். ஸோ இந்த இடத்துல நம் வசனத்தில் பார்த்த பிரகாரம், நம் மறந்திருக்கிற பிரகாரம், ஸோ தேவனுடைய ராஜ்யம், அந்த ராஜ்யம் எப்பேற்பட்ட ராஜ்யம், இது ரொம்ப 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 பழமையான ஒரு ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ நம்ம கேட்டிருக்கிற பிரகாரம் அது ஒரு புது ராஜ்யம் இல்லை, அல்லது இனி வரக்கூடிய ஒரு ராஜ்யம் இல்லை. தேவன் எப்போ இருக்கிறாங்களோ ஸோ அப்பிலிருந்து ஒரு ராஜ்யம் இருக்குன்னு கூட சொல்லலாம். என்ன சொல்லணும் அப்படின்னா, எப்பேற்பட்ட மகிமையிலிருந்து தேவனுக்கு ராஜ்யமே இல்லாத ஒரு காலம் கூட இருந்துச்சு. எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்க, தேவன் ஒருத்தர் மாத்திரம்தான் இருந்தார், தனிமேல இருந்தார் அநாதி தேவன். அப்போ அவருக்கு ராஜ்யம் அப்படின்ற ஒரு காரியமே இல்லை. ஸோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்போ அவர் முதல் சிருஷ்டிக்கப்பட்டுச்சோ அப்போ தான் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க அவருடைய ராஜ்யம் துளிர்விட ஆரம்பிச்சு. துளிர்விட ஆரம்பிச்சுன்னா எப்படி சொல்லலாம், அப்போ தான் ஒரு ஆரம்பம் ஆகுது. ஸோ தேவனுடைய தேவனுக்குன்னு ஒரு ராஜ்யம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்க, அவருடைய முதல் சிருஷ்டியான அவருடைய ஒரே பிறன் நம்முடைய அருமை ரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு சிருஷ்டிப்பின் மூலமா தான் பாத்தீங்கன்னாக்க அவருடைய ராஜ்யம் என்ன ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னாக்க துளிர்விட ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி பாக்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னாக்க அவருடைய ராஜ்யத்துல கிறிஸ்து இயேசுக்கு பின்பாக நிறைய சிருஷ்டிகள் கூட என்ன பண்ணப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னாக்க சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. அந்த சிருஷ்டிகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க தொடர்ந்து அந்த தேவனுடைய ராஜ்யத்துல சேர்க்கப்பட்டு கூட வந்துச்சு. ஸோ எல்லா சிருஷ்டிகளும் சேர்க்கப்பட்டு தேவனுடைய அந்த ஒரு மகிமையான அந்த ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ணப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னாக்க அங்க சேர்க்கப்பட்டு வந்துச்சுன்னு சொல்லி பாக்கோம். அதே சமயத்துல தேவன் உருவாக்குன சகல சிருஷ்டிகளுமே எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அவருடைய ராஜ்யத்துல ஹம்புலா அமைதியா அவருக்கு கீழ்ப்படிஞ்சுதான் இருந்துச்சு சொல்லி பாக்கோம். ஸோ தேவன் உருவாக்குன எல்லாமே எப்படி இருந்திருக்கும். ஸோ தேவன் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவருடைய ராஜ்யம் எங்கன்னு பாத்தீங்கன்னாக்க அவர் உண்டாக்குன சகல எப்ப உருவாக்குனாரோ அங்கிருந்தே அவருடைய ராஜ்யம் கூட ஸ்டார்ட் ஆகுது. அதை பார்க்கும்போது அந்த ராஜ்யத்துல எல்லாமே பாத்தீங்கன்னாக்க அவர் உண்டாக்குன சகல சிருஷ்டிகளுமே அவர் கீழே எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னாக்க ரொம்ப அருமையா ரொம்ப ஒரு இதாக அவர் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்து சொல்லிப்பாங்க. ஸோ அதே ஒரு வகையில தான் பாத்தீங்கன்னாக்க அந்த தேவனுடைய மகிமையான அந்த ஒரு ராஜ்யத்துல பூமியும் ஒரு அங்கமாகும்படி என்னன்னாக்க அந்த பூமி கூட சேர்க்கப்படுச்சு. அந்த பூமியில தேவன் அவருடைய சாயலாக ஆதாமையும் ஏவாளையும் தேவன் உருவாக்கினா சொல்லி பார்க்கணும். ஸோ ஆதாமும் ஏவாளும் கூட தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு அவருடைய ராஜ்யத்தில் ஒரு அங்கமாக வந்து என்னன்னாங்கன்னா அவங்க சேர்ந்தாங்கன்னு சொல்லி பார்க்கணும். வசன மாசிங்க சங்கீதம் 145:13. ஆமா, உங்களுடைய ராஜ்யம் சதா காலங்களில் உள்ள ராஜ்யம் சொல்லும் போது எப்ப தேவன் ஒரு முதல் சிருஷ்டி ஆரம்பிச்சாரோ அங்கிருந்து அவருடைய ராஜ்யம் இருக்குது. இனிமேலும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவருடைய ராஜ்யம் என்னைக்குமே இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம வசனத்தில் நம்ம பாக்கிறோம். அப்படி பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யம் ரொம்ப அருமையா ரொம்ப இனிமையா ரொம்ப ஒரு ஒரு அருமையான ஒரு சூழ்நிலையில என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவனுடைய காரியங்கள் எல்லாமே அவருடைய ராஜ்யம் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலை பாத்தீங்கன்னா அவர் உண்டாக்குன சகல காரியத்திலுமே அவருடைய ராஜ்யத்துல எந்த ஒரு முரட்டாட்டம் இல்ல, எந்த விதமான எந்த ஒரு சீர்கேடு இல்ல, எதுவுமே இல்லாம ரொம்ப அமைதியா போயிட்டு இருந்துச்சு. அப்படி போயிட்டு இருக்க அந்த ஒரு சமயத்துல தான் பாத்தீங்கன்னாக்க இந்த பூமியில ரொம்ப முக்கியமான ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த பாவத்தை ஒரு அறிமுகப்படுத்திட்டார். சோ அந்த பாவத்தை அறிமுகப்படுத்தினுடைய விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னாக்க தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு பகுதியில என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா முரட்டாட்டமும் கலகமும் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னாக்க அங்க வர ஆரம்பிச்சுன்னு சொல்லி பாக்கலாமா. ஸோ இப்ப பாத்தீங்கன்னாக்க தேவனுடைய ராஜ்யத்துல தேவன் ரொம்ப அருமையா உருவாக்கி ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னாக்க சாத்தானுடைய அந்த வஞ்சனையான அந்த ஒரு காரியத்துல பாத்தீங்கன்னாக்க அவருடைய ராஜ்யத்தின் ஒரு பகுதியில ஒரு முரட்டாட்டமும் ஒரு கீழ்ப்படியாத ஒரு சூழ்நிலையும் பாத்தீங்கன்னாக்க அங்க வந்துச்சுன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு முரட்டாட்டத்தை உண்டாக்குனது யார், அவருடைய ராஜ்யத்துல இந்த ஒரு முரட்டாட்டத்தை உண்டாக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா அது சாத்தான்னு சொல்லி பாக்கணும். அவனை பத்தி வாசிங்க பாத்தீங்கன்னா ஏசாயா 14:12. ஆமா, அப்ப பாத்தீங்கன்னாக்க சாத்தானாலதான் பாத்தீங்கன்னாக்க இந்த ஒரு முரட்டாட்டம் இந்த ஒரு வஞ்சனை பாத்தீங்கன்னாக்க தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு பகுதியில என்னன்னு பாத்தீங்கன்னாக்க இங்க வர சொல்லிப்பாங்க. ஆனா இந்த ஒரு முரட்டாட்டம் அதாவது ஒரு எல்லை மீறி போகாதபடிக்கு தேவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா சாத்தான ஒரு கட்டுக்குள்ள வச்சுட்டாங்க. அதை என்ன சொல்லணும் அப்படின்னாக்க அவன் கூட எப்படித்தான் இருந்துட்டான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க பரலோகத்துல தூதர்களோட ரொம்ப சந்தோஷத்துல மகிமையாலதான் இருந்தான். ஆனா தேவன் அந்த ஒரு பவர் தான் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னாக்க எடுத்துட்டார். அதனாலதான் பாத்தீங்கன்னா வானத்திலிருந்து விழ தள்ளப்பட்டான் ஏ அப்படின்னு சொல்லி பாப்பான். அப்ப பாக்கும்போது தேவன் சாத்தானுடைய அந்த ஒரு சந்தோஷத்தை அந்த அதிகாரத்தை என்ன பண்ணிட்டாருன்னா எடுத்துட்டு என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ஒரு அதாவது அவன் எடுத்துக்கொண்டு அந்த ஒரு எப்படி சொல்லனா தேவனுடைய ராஜ்யத்துல இவன் என்ன பண்றான் இவரே போய் என்னன்னாக்க சாத்தான் என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய ராஜ்யத்தை கொஞ்சம் பிடுங்கிட்டாருன்னு சொல்லணும். நான் ஒரு வசனம் வாசிங்க லூக்கா 4:6 வாசி. பாத்தீங்கன்னா அப்ப சாத்தான் சொல்லும் போது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த ராஜ்யத்தில் என்ன இந்த உலகம் உலகத்தின் ராஜ்யமும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அங்க மூல பிரதியில அப்படி வர்றதில்ல. சார் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க அபகரித்து கொள்ளுதல் அல்லது என்னன்னாக்க பிடுங்கிக் கொள்ளுதல் இப்படித்தான் வரணும். சோ மூல பிரதியில அப்படித்தான் இருக்கு. சோ பாக்கும்போது தேவனுடைய ராஜ்யத்துல சாத்தான் என்ன பண்றாருனாக்க இந்த ஒரு பூமிக்குரிய காரியத்தை இந்த ஒரு ஆளுகைய இவர் அபகரிச்சுக்கிட்டார். சாத்தான் அபகரிச்சுக்கிட்டு என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னாக்க இந்த பூமியில மிகப்பெரிய ஒரு முரட்டாட்டம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்ப தேவனுடைய எல்லா சிருஷ்டிகளுமே பாத்தீங்கன்னாக்க அவருடைய சிருஷ்டியில எல்லாமே கீழ்ப்பிடிஞ்சு ரொம்ப அமைதியா ரொம்ப இதா போயிட்டு இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலை இவர் முரட்டாட்டத்தை இவன் கொண்டு வந்தாலும் கூட தேவன் உடனே என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னாக்க இந்த வித உடனே நம்ம ஒரு சீர் கொண்டு வரணும்னு சொல்லி உடனே இந்த ஒரு காரியத்தை அழிச்சு போட்டுட்டு உடனே ஒரு புது ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும்னு சொல்லி செய்யாம என்ன பண்றாருன்னா சில காலம் இந்த ஒரு கழகத்தையும் இந்த முரட்டாட்டத்தையும் தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் அனுமதி கொடுத்துட்டார். ஏன் அனுமதி கொடுத்துட்டாருனாக்க இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ண போறாருன்னா இதே முரட்டாட்டம் நடக்கிற இந்த பகுதியில ஒரு சீர்திருத்தம் கொண்டு வருவாரு. அதே ஜனங்களை தேவன் என்ன பண்ண போறாருன்னா ஆசீர்வதிச்சு அவங்களை ஒரு மகிமைக்குள்ள நடத்த போறாரு. அதனாலதான் தேவன் என்ன பண்றாருனாக்க இந்த ஒரு கலக பகுதியை கொஞ்ச நாள் என்ன பண்றாருன்னா அவர் ஒரு அனுமதியோட விட்டார்னு சொல்லி பாக்கணும். இந்த ஒரு கலக பகுதியை தேவன் ஒரு சீர்திருத்தத்துக்குள்ள கொண்டு வரணும். அப்படி சீர்திருத்தத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ண வேண்டியதா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னாக்க இதே சீர்திருத்த பகுதியிலிருந்து சில முக்கியமான வகுப்பாரை தேவன் என்ன பண்றாருன்னா தேர்ந்தெடுத்து அவங்க மூலியமா என்ன பண்றாருனாக்க இந்த ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வரணும்னு தேவன் ஒரு சித்தம் உள்ளவரா இருந்தார். சார் அதான் பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்க ஒரு 2000 வருஷமா இந்த ஒரு செலெக்ஷன் போயிட்டு சார் அந்த வகுப்பார் யாருனாக்க அந்த பூமியில இந்த ஒரு கலக பகுதியிலிருந்தே தேவன் என்ன பண்றாருன்னா அவர் தேர்ந்தெடுக்கிறார். யாருன்னா அவங்க தான் அந்த சபை ஜனங்கள். சோ இந்த ஒரு ஜனங்களை பாத்தீங்கன்னா தேவனுடைய மகிமையான ராஜ்யம் எங்க இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க தேவன் எப்ப கிறிஸ்துவை உண்டாக்குனாரோ அப்பையில இருந்து இந்த ஒரு மகிமையான ராஜ்யம் இருக்கு. அந்த ராஜ்யத்துல பாத்தீங்கன்னாக்க தேவனே ராஜாவா இருக்கிறார். சோ தேவனே ராஜாவா இருக்கிறாரு. அவருக்கு இல்ல யாருங்க அவருடைய குமாரன். சோ அவருக்காகவே எல்லாத்தையும் உண்டாக்கிட்டாரு. ஆனா பாத்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம ஒரு அங்கமா தான் இருக்கிறோம். அவன் அப்படி இருக்கும்போது கூட தேவன் என்ன பண்றாருன்னா இந்த ஒரு கலக பகுதியில ஒரு சீர்திருத்தம் கொண்டு வர்றதுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு முக்கியமான வகுப்பாரை தேர்ந்தெடுக்கிறாரு. தேர்ந்தெடுத்தது மாத்திரமல்ல அவங்களுக்கு கூட என்ன ஒரு காரியம் கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களும் இந்த ஒரு பூமியில மாத்திரமல்ல தேவனோடு கூட சேர்ந்து அவருடைய குமாரனோட சேர்ந்து ராஜாக்கள் ஆகும்படியா ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பு கூட தேவன் கொடுக்குறான்னு சொல்லி பார்ப்போம். சோ இவங்களை குறித்து நம்ம வசனம் வாசிக்கும் போது கூட நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3:21. ஆமா, இப்ப யோசிச்சு பாருங்க தேவனுடைய அந்த மகிமையான அந்த ஒரு ராஜ்யத்துல நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துட்டு அதே வேளையில நம்மளை இப்ப எந்த ஒரு அழைப்புக்கு தேவன் அழைச்சிருக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது நாம் அவருடைய ராஜ்யத்தில் நம்ம ராஜாக்களாக முடியும் தேவன் நம்ம அழைச்சிருக்கிறார். ஸோ பார்க்கும்போது ராஜாக்களாக நம்ம நாம் எப்படி தான் அழைக்கப்பட்டிருக்கோம்னா, ராஜாக்களாகிறதுக்கு மாத்திரம்தான் அழைக்கப்பட்டிருக்கு, வேற எந்த ஒரு நோக்கத்துக்காக நம்ம அழைக்கப்படலை, சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னாக்க நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் வந்து அங்கே வந்துட்டு இந்த வேலை செய்யுங்க அந்த வேலை செய்யுங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு பதவியில் இருங்க தேவன் சொல்லி நம்ம அழைச்சிருக்கிறாருன்னா கண்டிப்பாக அப்படி இல்லை. ஸோ நம்மளை எந்த ஒரு நோக்கத்துலேருந்து அழைச்சிருக்காருன்னா, நம்ம ராஜாக்களாக முடியாதான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா நம்மளை அழைச்சிருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்பேற்பட்ட இந்த ஒரு மகிமையான ராஜ்யத்தில் நம்ம ராஜாக்களாக போய் சேரணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? ஸோ இதை குறித்து தான் சொல்லும்போது நிறைய தீர்க்க தரிசிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்கனாக்கா நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் அப்புறம் கிறிஸ்துவுக்குள்ளாக சில நிபந்தனைகள்லாம் கூட என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இப்படி இப்படிலாம் இருந்தீங்கன்னா அந்த நீங்கள் என்னங்க அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் போய் சேரலாம். ஸோ நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாது, நீங்கள் போய் சேர முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்கனாக்கா கிறிஸ்துவுக்குள்ளான சில நிபந்தனைகள் சொல்லியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அப்போஸ்தலனாய பவுல் அவங்க இருக்கிறாங்க. அவங்க என்னன்னு பாத்தீங்கன்னாக்க கலாத்தியர் 5 முழுவதும் நீங்க எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னாக்க அங்க அவர் சொல்றாரு மாம்சத்தின் கிரியைகளை குறித்து முழுவதும் பேசுறாரு. அந்த மாம்சத்தின் கிரியைகள் முழுவதும் பேசிட்டு அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னாக்க, சோ இதெல்லாம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ண முடியாது, சோ நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க போக முடியாது, நீங்க பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த ஒரு வகையில தான் கர்த்தரா இயேசு கிறிஸ்து கூட பேசும்போது என்ன சொல்றாருன்னா மத்தேயு 18:3 மீண்டும் வாசிக்கலாம்.
நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால்
பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனா இருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கருத்து கேக்குறாங்க. கேட்கும் போது தான் கிரைஸ்ட் என்ன பண்றாருன்னா எதுவுமே பேசல, உடனே ஒரு குழந்தைய தூக்கி தன்னுடைய வச்சுக்கிட்டு என்ன பண்றாருன்னா ஒருவன் இந்த குழந்தைய போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துல போய் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ பார்க்கும்போது கத்ரா இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை பேசிட்டாங்க, அது இந்த குழந்தைய போல அது குழந்தையும் காமிச்சிட்டு இந்த குழந்தைய போல நீங்க மாறல அப்படின்னாக்க நீங்க பரலோக ராஜ்யத்தில் நீங்க பிரவேசிக்க முடியாது அப்படின்னு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அது உண்மையா இருக்குமா இல்லையா? ஸோ குழந்தைய போல மாறுறது அப்படின்னா எப்படி நம்ம மாறுறது? ஸோ அது பாக்குறதுக்கு முன்னாடி அப்ப குழந்தைகளுடைய தன்மை என்ன, அப்ப குழந்தைகள்கிட்ட என்ன கேரக்டர் இருக்கு, ஸோ அந்த குழந்தைகளுடைய கேரக்டர் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்றத வச்சு கிரைஸ்ட் பேசுறாரு. ஸோ அந்த ஒரு காரியங்கள் நம்ம பார்க்கலாம். முதலாவது குழந்தைகள்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தைகள்கிட்ட கம்பல் இருக்கும், தாழ்மை இருக்கும். ஸோ இந்த ஒரு தாழ்மையான காரியம் யாருக்கிட்ட கூட இருக்கணும் அப்படின்னு கிரைஸ்ட் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா தேவனுக்கு ரொம்ப முக்கியமாக பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேட்டிமை. ஸோ இந்த ஒரு மேட்டிமை யாருக்கிட்ட இருக்காது அப்படின்னாக்கா குழந்தைகள்கிட்ட இருக்காது. ஸோ அதனால தான் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தாழ்மை உள்ளவங்களா இருக்கணும். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் தாழ்மை உள்ளவங்களா இருந்தீங்கன்னா தான் என்ன பண்ண முடியும்னா அதுக்குள்ள நீங்கள் பிரவேசிக்க முடியும். எப்பயுமே கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா தேவனுடைய வசனத்துக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் நம்ம தாழ்மை உள்ளவங்களா அதுக்கு கீழ்ப்பிடிஞ்சு நடக்கும்போது கண்டிப்பாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இந்த ஒரு காரியத்தை தான் கிரைஸ்ட் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தையை காமிச்சு என்ன பண்ணுறாருன்னா இந்த ஒரு கேரக்டர் குழந்தைகிட்ட இருக்குன்னு சொல்றாரு. ரெண்டாவது குழந்தைகிட்ட என்ன ஒரு கேரக்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை எப்பயுமே யாரை சார்ந்துதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெற்றோர்களை தான் சார்ந்துடும். எந்த ஒரு காரியத்துக்குனாலும் சரி எதுக்குனாலும் சரி ஒரு குழந்தை யாரை சார்ந்திருக்கும்? உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் ஒரு தாய் தகப்பன் இருக்கும்போது அந்த குழந்தை தாய் தகப்பன் தான் சார்ந்திருக்கும். உதாரணத்துக்கு பக்கத்து வீட்டில் போய் எனக்கு அம்மா அப்பா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சார்ந்திருக்குமா? இருக்காது. கண்டிப்பாக இன்னும் சொல்லணும் அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு மற்ற வெளியாட்கள் யாராவது ஏதாவது கொடுத்தா கூட அது என்ன பண்ணாதுனாக்கா கண்டிப்பாக அது என்னன்னாக்கா அது வாங்க கூட செய்யாது. எந்த ஒரு சின்ன காரியங்களாக இருந்தாலும் அந்த குழந்தை யார் தான் சார்ந்திருக்குனாக்கா தன்னை பெற்ற அந்த பெற்றோர்களை சார்ந்தா இருக்கும். ஸோ இந்த ஒரு காரியம் கூட யாருக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாம் இன்னைக்கு ஒரு புது சிஸ்டர்களாக இருக்கிறோம் அப்படின்னும் போது ஸோ நம்ம கூட யாரை சார்ந்து தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை உருவாக்கிட்ட நம்மளுடைய அப்பா. ரெண்டாவது நம்மளை இவ்வளோ பெரிய ஒரு மகிமையான ஒரு அழைப்புக்குள்ள நம்மளை வழி நடத்திட்டு நம்மளோட ரட்சகராக இயேசு கிறிஸ்து. ஸோ இவங்களை சார்ந்து மாத்திரம்தான் நம்ம இருக்கணும். ஸோ எப்போ இந்த ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய சார்ந்துதல் யாரை சார்ந்து தான் இருக்கணும் அப்படின்னா நம்ம பிதாவாகிய தேவனையும் நம்ம ரட்சகராக இயேசு கிறிஸ்தியும் மாத்திரம் தான் சார்ந்து இனிமே நம்ம எப்போ உடன்படிக்கை பண்ணமோ அதிலிருந்து நம்ம ஒரு மரணம் மறிக்கிற வரைக்கும் நம்முடைய காரியம் முழுவதும் யார் சார்ந்து இருக்கணும்னா நம்முடைய பிதாவையும் நம்முடைய ரட்சகரையும் சார்ந்து இருக்கணும். ஸோ இந்த ஒரு காரியத்தை தான் பார்த்தீங்கன்னாக்க இந்த குழந்தையை காமிச்சு என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறாங்க. அடுத்து முக்கியமாக மூணாவது ஒரு குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள்கிட்ட இருக்கும் இன்னசென்ட். இன்னசென்ட்னா என்ன சொல்லலாம், வெகுளித்தனம். வெகுளித்தனம் சொல்லும் போது அந்த குழந்தைக்கு எந்த ஒரு எப்படின்னு சொல்லணும்னா மனசுல எந்த ஒரு வம்மம் இருக்காது, ஒரு பகைமை இருக்காது, ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு குழந்தையா இருக்கும். இப்போ கள்ளம் கபடம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது எப்படி சொல்லலாம், இப்ப ரெண்டு குழந்தைகள் சேர்ந்து விளையாடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ரெண்டு குழந்தைகள் சேர்ந்து விளையாடும் போது திடீர்னு குழந்தைகளுக்குள்ள சில சண்டைகள் வரும். சண்டைகள் வரும்போது என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, குழந்தைகள் உடனே என்ன ஆகாக்க, சண்டை போட்டு பிரிஞ்சுக்குங்க. ஆனா மறுடைம் அதை விளையாடும் போது என்ன பண்ணுங்க தெரியுங்களா, திருப்பி கூடிக்குங்க. அந்த பழைய அந்த சண்டையே என்ன பண்ணீங்கன்னா அது மைண்ட்லயே இருக்காது, உடனே சேர்ந்துக்குங்க, பேசிக்குங்க, உடனே விளையாடுங்க. பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல அப்படியே என்னன்னாக்கா அது கண்டினியூ பண்ணி போயிட்டே இருப்பான். எந்த விதமான ஒரு பகமே இருக்காது, கபடம் இருக்காது, எதுவுமே இருக்காது. சோ இந்த ஒரு காரியம் யாருக்குள்ள இருக்கணும், உங்களுக்குள்ள நீங்க ஒரு தேவனுடைய ராஜ்யத்துல நீங்க போகணும் அப்படின்னா உங்களுக்குள்ள கள்ளம் கபடம் இருக்கக்கூடாது. நீங்க எப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நீங்களும் இது மாதிரி இன்னசென்டா இருக்கணும். நீங்க எந்த ஒரு சகோதரன் மேலும், எந்த ஒரு சகோதரி மேலும் நீங்க எந்த ஒரு விதமான ஒரு கெட்ட குணங்களோ அல்லது கெட்ட ஒரு விதமான ஒரு சிந்தனையோ கூட நீங்க என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னாக்கா, நீங்க வச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரியத்துக்கு தான் அங்க கிரைஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, அந்த குழந்தையை காமிச்சு நீங்க இப்படிப்பட்டவங்களா இருக்கணும், இந்த ஒரு கேரக்டர் உள்ளவங்களா நீங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நாலாவது முக்கியமா என்ன ஒரு கேரக்டர் குழந்தைகள்ட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்குற குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அதை கற்றோர் பாகத்தில் உட்காந்து ரொம்ப ஹம்பிளா அமைதியாக என்ன பண்ணிக்கணும்னா, அதை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குணலட்சணம் கூட யார்ட்ட இருக்குன்னா குழந்தைகள்ட்ட இருக்கு. குழந்தைங்களை ஏன் சின்ன குழந்தையா இருக்கும்போதே இப்போ ஏன் ஸ்கூல்ல சேர்த்து விடுறோம், அப்போ சின்ன பிள்ளையா இருக்கும்போது தான் எந்த ஒரு விஷயத்தையும் என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னா கற்றுக்கொள்ள முடியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா ஐந்தில் விளையாதது ஐம்பது விளையாது ஏன் சொல்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே அது எங்கிட்ட அவங்க கற்றுக்க முடியும்னா அந்த சிறு வயசுல இருந்து அவங்க என்ன பண்ணணும் கற்றுக்குவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா குழந்தைகள் ஸ்கூல்ல படிக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா பிள்ளைகள் எல்லாமே அப்படித்தான் இருக்குங்க, நல்லா கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மைண்டு, எது சொன்னாலும் உடனே அதை என்ன பண்ணுவாங்க ஏற்றுக்கிட்டு அதை உடனே என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய இதுல அப்ளை பண்ணுவாங்க. அப்படி அந்த பிள்ளைக்கு அந்த ஒரு டயத்துல அந்த பிள்ளைக அந்த பிள்ளைகளுக்குரிய அந்த லைஃப்ல உடனே அதை அப்ளை பண்ணுங்க. சோ அது போல என்னன்னாக்கா எதுவா இருந்தாலும் கற்றுக்கொள்ளுங்க. அப்ப பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு ஆலோசனை சொன்னா கூட, நீங்க இப்படி பண்ணக்கூடாதுமா, நீ இந்த ஒரு தப்பு பண்ணக்கூடாதுப்பா, நீ நல்லா படிக்கணும்ப்பா அப்படின்னு எந்த ஒரு ஆலோசனை சொல்லுங்க, உடனே அந்த குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா தன்னுடைய தவறுகளை திருத்திக்கிட்டு என்ன பண்ணாக்கா உடனே அதை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணாக்கா அது தன்னை சரி பண்ணி எந்த ஒரு ஆலோசனை சொன்னா கூட கேட்டு. சோ இது போல இன்னைக்கு நாம கூட எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆலோசனையே கேட்கக்கூடியவங்களா இருக்கணும் நம்ம. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நமக்கு ஆலோசனை யார்தான் சொல்லுவாங்க அப்படின்னா நம்முடைய சகோதர சகோதரிகள் தான் சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது நம்முடைய சகோதரன் நம்மளுடைய சகோதரி தானே அப்படின்னு நினைக்கிறத விட ஒவ்வொருத்தருமே எப்படி இருக்கிறாங்க கிறிஸ்துக்குள்ள அப்படின்னாக்க கிறிஸ்துவா இருக்கிறாங்க. ஏன்னா எப்ப அவங்க உடன்படிக்கை பண்ணாங்களோ அப்பயே அவங்க சகோதரன் சகோதரி இல்ல, அவங்க எப்படி இருக்கிறாங்களோ ஒவ்வொருத்தருமே கிறிஸ்துவா இருக்கிறாங்க. சோ நமக்கு ஒருத்தவங்க ஆலோசனை சொல்றாங்க அப்படின்னா அவங்க யார் சொல்றாங்கன்னு நம்ம நினைக்கணும் அப்படின்னாக்க அவர் நம்ம கிறிஸ்து சொல்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம என்ன பண்ண வேண்டியவங்களா இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நம்ம உடனே கீழ்ப்படிஞ்சு அது சத்தியத்துல வயசுல சிறியவங்களா இருந்துட்டாலும் சரி அல்லது பெரியவங்களா இருந்துட்டாலும் சரி நம்ம எப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நாம உடனே தாழ்மையோடு ஆலோசனை ஏற்றுக்கொண்டு அந்த கீழ்ப்படிஞ்சு அதை உடனே நம்மளுடைய தவறுகளை திருத்திட்டு சொல்லக்கூடிய ஆலோசனை ஏற்றுக்கொண்டு நம்ம நடக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. சோ இந்த ஒரு காரியத்தை தான் பாத்தீங்கன்னாக்க கிரைஸ்ட் குழந்தைகளை வச்சு அவங்க காமிக்கிறாரு. சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனா கிரைஸ்ட் சொல்றாரு இதெல்லாம் இல்லாட்டி அப்படின்னா நீங்க என்ன பண்ண முடியாது, பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கின்றான்னு சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு வரும்போதுதான் என்னன்னாக்க குழந்தையோட இன்னும் முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க குழந்தைகிட்ட முக்கியமான ஒரு குணம் இருக்கு என்னன்னா விளையாட்டு குணம். இந்த விளையாட்டு குணம் கூட யாருக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு நம்ம கிட்ட இருக்கும். சோ குழந்தை பாத்தீங்கன்னாக்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் என்ன பண்ணுங்க, ஒரு குழந்தைய ஒரு வீட்டுல இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு குழந்தைய விளையாடுது, விளையாண்டுட்டு இருக்கும்போது ரொம்ப சேட்டை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பெற்றோர் அடிச்சிருவாங்க, அடிச்சுக்கிட்டு விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சு விட்டுட்டு போயிருவாங்க. அங்கிட்டு போன உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா, 5 நிமிஷம் தான் அது மைண்ட்ல இருக்கும், மறந்த நிமிஷம் என்னன்னாக்கா அந்த இதெல்லாம் மறந்துட்டு என்னன்னாக்க திருப்பி பிள்ளை விளையாண்டுட்டு இருக்கும். அப்ப என்ன எப்பேற்பட்டவங்களா இருக்கட்டும் என்ன ஒரு காரியம் என்ன கண்டிச்சா கூட என்ன பண்ணுங்கன்னாக்க அந்த குழந்தைங்க என்ன பண்ணுங்கன்னாக்க அதை மைண்ட்ல வச்சுக்காம உடனே ஒண்ணு என்ன பண்ணுங்கன்னா அதை விளையாடுங்க. சோ இந்த ஒரு விளையாட்டு குணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமானது. சோ இதைத்தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு நம்ம தியானிக்க இந்த விளையாட்டு குணம் இல்லாட்டியே அப்படின்னா நாம கூட என்ன பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. சரி நம்ம எப்படி விளையாடுறது, ஏன்னா பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு சபையில எப்படி இருக்கிறோம் எல்லாருமே, இன்னைக்கு வயசானவங்களா இருக்கிறாங்க, சின்னவங்களும் இருக்கிறாங்க, சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது என்ன விளையாடுறது, எப்படி விளையாடுறது இப்படிலாம் கூட ஒரு கேள்வி வருது. சரி நம்ம என்ன இதென்ன விளையாடுறது, விளையாட்டு குணம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப குழந்தைகள் பாத்தீங்கன்னாக்க குழந்தைகள்ல பெண் குழந்தைகள் நம்ம பாத்துருப்போம், நிறைய பேர் அந்த அனுபவத்துக்கூட போயிருப்போம். இப்ப குழந்தைகள்லாம் வளர்ந்து வரும்போது ஒரு 4 வயசு 5 வயசு ஒரு 6 வயசு போகும்போதெல்லாம் குழந்தைகள் என்ன பண்ணுங்கன்னா வீட்டுல அதையெல்லாம் விளையாண்டுட்டு இருக்குங்க. அப்படி விளையாடும் போது பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளை பாத்தீங்கன்னாக்க சில பொம்மையை வச்சு விளையாடுச்சுன்னா அது எப்படி விளையாடும் தெரியுமா, ஒரு பொம்மை வச்சு விளையாடுதுன்னு வச்சுங்க, அதான் விளையாடுதுன்னு வச்சுங்க, அது எப்படி விளையாடும் தெரியுமா, தன்னை ஒரு தாய் மாதிரி பாவிச்சு என்ன பண்ணும்னா அந்த குழந்தை என்ன பண்ணாக்கா இது பண்ணிட்டு விளாடும், அந்த பொம்மையை என்ன பண்ணுனாக்கா இது பண்ணி விளாடும். அந்த பொம்மை கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படியே அம்மா மாதிரியே பேசிட்டு இருக்கும், ஏ இப்படி பண்ணுப்பா அப்படி பண்ணுப்பா, ஏ இந்த மாதிரி நடமா அப்படி நடமா இப்படி நடமா அப்படின்னு இது பண்ணிட்டு இருக்கும். உடனே பாத்தீங்கன்னாக்கா உட்காந்து சாப்பாடு ஊட்டுறது எல்லா விதமான காரியங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கனாக்கா ரொம்ப அருமையா அந்த பொம்மை கிட்ட செஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா அந்த அந்த ஒரு விளையாட்டு எப்படி விளையாடுன்னு பாத்தீங்கன்னாக்கா தன்னை ஒரு தாயாகவே நினைச்சு தன்னை ஒரு தாயாகவே பாவிச்சு என்ன பண்ணணும்னாக்கா அந்த குழந்தை விளையாடும். இதே போலதான் ஒவ்வொருத்தருமே விளையாடும் போது குழந்தைகள் விளையாடும் போது எப்படித்தான் விளையாடுறாங்க அப்படின்னாக்கா பிற்காலத்துல எப்படிப்பட்ட ஒரு லைஃப் வாழணும்னு குழந்தைங்க சின்ன வயசுலயே மைண்ட்ல வச்சிருக்கோம். தம்பி நீ யாராப்பா நீ வரணும்னு விரும்புற அப்படின்னா நான் டாக்டரா வரணும்னு விரும்புறேன் அப்படின்னு, சில பேர் யாரா இன்ஜினியரா வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் பாத்தீங்கன்னாக்கா நான் மிலிட்ரிக்கு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் குழந்தைங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுடைய மைண்ட்ல இருக்கிறதே தான் அவங்களுடைய விளையாட்டாகவும் இருக்கும். கவனிச்சிருக்கிறீங்களா, அவங்க விளையாடும் போது கூட என்னதான் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த டாக்டர் மாதிரியே விளையாடுவாங்க, வா ஊசி போடுறேன் அப்படின்னு. இது மாதிரிதான் குழந்தைகள்லாம் கூட விளையாண்டுட்டு இருக்குங்க. அதே மாதிரி பார்த்து இன்ஜினியர்னாக்க பார்த்தீங்கன்னா எதையாவது எடுத்து வச்சு கட்டிக்கிட்டு இருக்குங்க, வீட்டில் ஏதாவது சீட்டு கிட்ட எடுத்து கட்டுறது, ஏதாவது நோட் புக் எடுத்து, ஏதாவது வீடு மாதிரி கட்டி இது மாதிரி விளாண்டுட்டு இருக்குங்க பிள்ளைங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்க இது மாதிரி தான் குழந்தைகள் பார்த்தீங்கன்னாக்கா தங்கள் பின்னாடி தங்களுடைய லைஃப்பில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழப்போறமோ அதை முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு விளையாட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா அது விளையாண்டு பார்ப்பாங்க. ஸோ இந்த ஒரு காரியம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா குழந்தைகள்கிட்ட இருக்குது. ஸோ இது போல தான் இன்னைக்கு நாம கூட இருக்கணும்னு சொல்லி பார்க்கணும். ஆனால் குழந்தைகள் விளையாடுற அந்த ஒரு விளையாட்டினுடைய ஆழம் வேற, ஆனா நம்ம விளையாடக்கூடிய விளையாட்டினுடைய அந்த ஒரு ஆழம் வேற, ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. ஆனா என்ன ஒரு ஒற்றுமை இருக்குன்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள்ட்ட இருக்கக்கூடிய குணம், அந்த விளையாடும் போது இருக்கக்கூடிய குணம் நம்ம கிட்ட இருக்கணும். நம்ம விளையாடும் போது அந்த குணம் மாத்திரம் நம்ம கிட்ட இருக்கணும். இது ரெண்டு மாத்திரம் பாத்தீங்கன்னாக்க குழந்தைகளா இருந்தாலும் சரி நம்மளா இருந்தாலும் சரி விளையாடும் போது குணம் மாத்திரம் குழந்தைய போல இருக்கணும். ஆனா விளையாட்டினுடைய அந்த ஒரு டிஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க விளையாடுறதுக்கும் சின்னவங்க விளையாடுறதுக்கும் அது ஒரு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்க உண்மையிலேயே நம்ம அப்படி விளையாண்டு தான் பார்க்கணுமா விளையாடணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மை தான். ஏன்னா பின்னாடி வர வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை முன்னாடி நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னா அதை நம்ம விளையாடி பார்க்கக்கூடியவங்களா இருக்கும். உதாரணத்துக்கு இங்கிருந்து ஒரு இந்திய தேசத்துலேருந்து இந்திய கிரிக்கெட் அணி வெளிநாட்டுக்கு அவங்க போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சீதோசன நிலை எப்படி இருக்குனாக்கா அவங்களுக்கு உடனே சூட் ஆகாது. அப்போ உடனே அந்த கிரிக்கெட் அணி என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பயிற்சி ஆட்டம் விளையாடுவாங்க, விளையாண்டு அங்க இருக்கக்கூடிய சீதோசன நிலையினாலும் சரி அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரவுண்டினுடைய தன்மை எல்லாம் இது பண்ணிக்கிறதுக்கு பழக்கப்படுத்திக்கிறதுக்கு அந்த பயிற்சி ஆட்டம் விளையாடுவாங்க. விளையாண்டதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னாக்கா அந்த விளையாட்டினுடைய அந்த சீரியஸே என்னாக்கா அங்க ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் என்னன்னா அவங்க இது பண்ணுவாங்க, அந்த உண்மையான அந்த ஒரு விளையாட்டை ஆட ஆரம்பிப்பாங்க. அது போல இன்னைக்கு நாம கூட எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு நம்ம ராஜ்யத்துல இருக்கிறோம். சோ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம அந்த மகிமைக்கு கடந்து போறதுக்கு முன்பாக நாம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க நம்ம விளையாண்டு பார்க்க வேண்டியவங்களா இருக்கிறோம். என்னத்தை விளையாடணும், இங்க எப்பேற்பட்ட ராஜ்யம் இது, எவ்வளவு மகிமையான ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், அந்த ராஜ்யத்துக்கு போறதுக்கு நம்ம விளையாண்டுதான் பார்க்கணுமா, சரி விளையாண்டதான் போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பதில் என்னதான் பாத்தீங்கன்னாக்க நம்ம விளையாண்டாதான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். எப்படி விளையாடுறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம என்ன பாத்தீங்கன்னா நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா ராஜாக்களாக அழைக்கப்பட்டிருக்கோம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்க என்னங்க ஆசாரிகள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கும். இப்போ நம்ம விளையாடுற விளையாட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ராஜாவை போல விளையாடணும். அதே போல ஒரு ஆசாரியராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஒரு ராஜாவாக நம்மளை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு ஆசாரியர்களாக நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா இப்பயே நாம் அந்த ஒரு காரியத்தை என்னன்னாக்க நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துறதுக்கு விரும்பணும். இதை குறித்து அப்போ சொன்ன பவுல் சொல்லும்போது கூட என்னன்னா சில எக்ஸாம்பிள் சொல்றாரு. என்னன்னாக்க நீங்க எப்படி இருக்கணும், இந்த ஒரு விளையாட்டை நீங்க விளையாடணும்னா நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாத்தீங்கன்னா வாசிங்க, ஒன்னு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் 2-4. அவர் பார்க்கும்போது இங்க சொல்றாரு அப்போ பவுல் சொல்லும்போது இனி வரும் உலகத்தை நீங்க என்ன பண்ண போறீங்க, நியாயம் தீர்க்க போறீங்க. அதே போல் சொல்லும்போது என்ன சொன்னா நீங்க தூதர்களோட என்ன பண்ண போறீங்க, நீங்க நியாயம் தீர்க்க போறீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க என்னன்னாக்க இப்பயே நீங்க என்னன்னாக்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன வழக்குகளை நீங்க என்ன பண்ண முடியாது, உங்களால தீர்த்து கொள்ள முடியாதா அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே நம்ம யாரா இருக்கணும் அப்படின்னா எதிர்காலத்துல ஒரு ஜட்ஜாக போறோம், நம்ம ஒரு நீதிபதியெல்லாம் எங்க போய் உட்கார போறோம் அப்படின்னாக்கா தேவனுடைய மகிமையில கிறிஸ்துவோட உட்கார போறோம். அப்படின் போது நம்மளுடைய கேரக்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அந்த ஒரு நீதிபதிகளுக்கு ஏற்ற ஒரு கேரக்டர் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா நீதிபதி எப்படி இருப்பாரு, எப்படிப்பட்ட ஒரு நியாயம் கொடுப்பாரு, எப்படிப்பட்ட தீர்ப்புகள் கொடுப்பாரு, சோ அது போல எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாம அதே போல என்ன பண்ணோம்னாக்க, ஒரு ஜட்ஜா நம்மள பாவிச்சு நாமளும் ஒரு எதிர்காலத்துல ஒரு நீதி, அதாவது ஒரு நியாயாதிபதியா போய் ஒரு இடத்துல உட்கார போறோம் அப்படின்னு பாவிச்சு நம்மளுடைய காரியங்கள் முழுவதுமே எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னாக்க, ஒரு நியாயாதிபதி போல இன்னைக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு விளையாண்டு பார்க்கணும், அது போல நம்ம என்ன ஒரு பிளே பண்ணி பார்க்கணும், இப்பல இருந்தே அந்த ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும், அபியாசப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. பார்க்கும்போது இனிவரு உலகம் அப்படின்னு சொல்லும் போது வசன வாசிங்க, எபிரேயர் 6:4-5 வாசிங்க.
ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஏவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும்.
ஆமா, அப்போ அப்போ உலகத்தையும் நியாயம் தீர்க்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அந்த உலகம் என்ன அப்படின்னா இனிவரும் உலகம். அப்ப இனிவரும் உலகம் அப்படின்னு சொல்லும் போது, அந்த 1000 ஆண்டு அரசாட்சியில கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து செய்யக்கூடிய அந்த ஒரு மகிமையான அந்த ஒரு வேலை, அந்த ஒரு மகிமையான வேலையில கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து நியாயம் தீர்க்கக்கூடிய அந்த ஒரு காரியங்களை குறித்து தான் இங்க என்னன்னா பேசப்பட்டு, இங்க பாக்கும்போது பாத்தீங்கன்னாக்க இனிவரும் உலகம் அதனுடைய பலனை கூட நீங்க குறித்து பார்த்திருக்கிறீங்கன்னு சொல்லும் போது, இங்க பலன் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னாக்க இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா பவர்னு சொல்லி வருது. சோ இந்த ஒரு பவரோட நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்கன்னா, இந்த ஒரு வல்லமையை நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்கன்னா நீங்க ருசி பார்த்திருக்கிறீங்க அப்படின்னு. சோ இனி வரக்கூடிய ஒரு நாட்கள்ல தேவனுடைய ராஜ்யத்துல தேவனுடைய கிருபையில நாம அந்த ஒரு முழு பரிபூர்ணத்துக்குள்ள அந்த சபை வாய்ப்புக்குள்ள போனோம் அப்படின்னா, நமக்கு என்னென்ன மாதிரி ஆளுகை தேவன் தருவாரு, என்னென்ன விதமான அதிகாரம் நமக்கு தருவாரு அப்படின்னு நமக்கு தெரியுமா தெரியாது. ஏன்னா வசனம் சொல்லுது, இனி வரும் உலகத்தின் பலனையும் நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, ருசி பார்த்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்ப இனி வரக்கூடிய உலகத்துல தேவன் சபை ஜனங்களுக்கு என்னென்ன காரியங்கள் வச்சிருக்கிறார் நமக்கு தெரியுமா தெரியாது, கண்டிப்பா தெரியும் நமக்கு. அப்படி தெரியும் போது என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, இந்த ஒரு காரியங்கள் எல்லாமே எப்படி இருக்குனாக்க, அது அந்த ஒரு வல்லமை எப்படி இருக்குன்னா, பலன்றது வல்லமை. இந்த ஒரு வல்லமை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க, ஒரு நீதியின் வல்லமை, ஒரு தெய்வீக வல்லமை. இந்த ஒரு தெய்வீக வல்லமை, இந்த நீதியின் வல்லமை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க ருசி பார்த்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. சோ இந்த ஒரு மகிமையான இந்த ஒரு காரியத்தை என்னன்னாக்கா, தேவன் நம்ம இப்ப ருசி பார்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, நாம எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னாக்க, நம்முடைய லைஃப்ல இப்ப நம்ம எப்படி நடக்கணும், என்ன மாதிரி நடக்கணும் அப்படின்னாக்க, நம்ம என்ன மாதிரி ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம லைஃப்ல நம்ம இந்த ஒரு காரியத்தை அபியாசப்படுத்தணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம சபையில அநேக விதமான காரியங்கள் இருக்கு. ஒரு 4 சகோதரர்கள் சென்றாலும் கூட அநேக விதமான காரியங்கள் இருக்கு. சோ இப்படிலாம் இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு நியாயாதிபதி போல, அதே சமயத்துல பாத்தீங்கன்னாக்க நம்ம ஒரு மற்றவங்களை குற்றம் சாட்டுறவங்களா இல்ல, எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நம்ம உண்மையான ஒரு நியாயாதிபதி கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அது போல எப்படின்னாக்க, நம்மளை பாவிச்சு இன்னில இருந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அந்த ஒரு ராஜ்யத்துக்குள்ள போனோம் அப்படின்னாக்க, நம்ம அந்த ஒரு கேரக்டர் போல நம்ம இன்னிலிருந்து நம்ம பாவிச்சு நம்ம நடக்க வேண்டியவங்களா இருக்கணும் சொல்லி பாக்கணும். இன்னும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இது ஆனா ரொம்ப சிரமமான ஒரு காரியமா இருக்கு, எப்படி இப்படிதார் இது பண்றது, இதெல்லாம் நமக்கு நிறைய கேள்விகள் வருது. எப்படி நம்ம விளையாடுறது, இந்த மாதிரிலாம் விளையாட ரொம்ப கஷ்டமா இருக்குமே. அப்ப தேவனுடைய ராஜ்யம் பாத்தீங்கன்னாக்க, இந்த மாதிரிலாம் நம்ம போய் விளையாண்டுதான் நம்ம போகணுமா, நம்ம அப்ப இதெல்லாம் ரொம்ப இதா இருக்கு, இது மாதிரி நம்ம எப்படி நம்ம 4 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம என்ன ஒரு வகையில் நம்ம போய் நம்ம பேச முடியும், ஒரு சகோதரர் நம்ம குற்றமோ நம்ம பார்த்தா கூட நம்ம என்ன மாதிரிலாம் நம்ம போய் சொல்ல முடியுமா அப்படின்னு. உண்மையில நம்ம எப்படித்தான் இருக்கணும் பாத்தீங்கன்னா, கிறிஸ்டியஸ் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னாக்க, சில அதிகாரங்கள் கொடுத்திருக்கிறாரு, சில வசனங்கள் கொடுத்திருக்கிறாரு, இதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னாக்க, நிறைய விஷயங்கள் நம்ம தேவன் நம்ம செய்யலாம் நம்ம. சோ இந்த ஒரு கேரக்டர் எடுத்துட்டு அந்த கேரக்டரின் பிரகாரம் நம்ம லைஃப்ல நம்ம வாழணும் அப்படின்னா, அந்த கேரக்டர் தான் ஒரு நியாயாதிபதி எப்படித்தான் இருப்பாருன்னா, எந்த ஒரு கருத்தையும் கரெக்டா ஜட்ஜ் பண்ணி அது ஜட்ஜ்மெண்ட் தான் பண்ணுவார். என்ன பாத்தீங்கன்னாக்க, அவர் சரியான வகையில தான் அவர் நியாயம் தீர்ப்பார். அது போல நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ வேண்டியவங்களா இருக்கணும் சொல்லி பார்க்கணும். அப்ப பாத்தீங்கன்னாக்க, அதே வேளையில கிறிஸ்துவும் அவருடைய சபையும் தேவனும் கீழ் பிணிஞ்சிருக்கிறாங்க சரிங்களா. இனி வரக்கூடிய ராஜ்யத்துல உலக ஜனங்கள் முழுவதுமே யாருனாக்க, கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் கீழ் பணிஞ்சிருப்பாங்க சரிங்களா. அப்ப சபையும் கிறிஸ்துவும் தேவன் கீழ் பணிஞ்சிருப்பாங்க. அப்ப இன்னைக்கு நாம சபையா அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின் போது, முழுவதுமா யாருக்கு கீழ் பணிஞ்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு முற்றிலுமா கிறிஸ்துவுக்கும் நம்ம கீழ் பணிஞ்சிருக்கோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இன்னைக்கு வரக்கூடிய நாட்கள்ல அந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த ராஜ்யத்துல உலக ஜனங்கள் முழுவதுமே எப்படி வந்துருவாங்கனாக்க, ஒரு கீழ்ப்படுதலுக்குள்ள வந்துருவாங்க. அந்த கீழ்ப்படுதலுக்குள்ள வந்து அவங்க முழுவதுமா என்னதான் காமிப்பாங்கன்னா, கீழ்ப்படுதல் தான் காமிப்பாங்க. சோ அவங்க எந்த விதமான ஒரு முரட்டாட்டம் எதுவும் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இப்ப நம்ம எந்த ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படின்னாக்க, கிறிஸ்துவுக்கு கீழ நம்ம முழுவதும் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்னு சொல்லும்போது நாம எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இன்னைக்கே நாம என்ன பண்ண வேண்டியங்களா இருக்கிறோம்னா, கிறிஸ்துவுக்கு முற்றிலுமா நாம் கீழ்ப்படிஞ்சு நடக்க வேண்டியங்களா இருக்கிறோம். இன்னைக்கு நாம கீழ்படியல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நமக்கு என்ன இல்லைங்க அந்த ஒரு வாய்ப்பு இல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய முழு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை எப்படின்னாக்க, அந்த ஒரு கீழ்ப்படுதலுக்குள்ள நம்ம நடந்து காமிக்க வேண்டியங்களா இருக்கிறோம் நம்ம. இந்த வந்து ஒரு ராஜ்யத்தின் விளையாட்டை நம்ம விளையாடணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம சிம்பிளா சொல்லலாம். ஏன்னா நம்ம ரொம்ப பலவீனத்துல இருக்கிறோம், ரொம்ப ஒரு பாவ சூழ்நிலையில இருக்கிறோம். இப்படி இருக்கும்போது நம்ம எந்த மாதிரி விளையாண்டா நம்ம என்ன மாதிரி நம்ம ஜெயிக்கலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்க, அப்ப தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு ஒட்டு மொத்தமா தேவன் ஆளுகை செய்யும் போது, ஒரு சீர்திருத்தத்துக்குள்ள கொண்டு வந்து ஆளுகை செய்யும் போது, இந்த பூமி முழுவதையும் ஆளுகை செய்யும் போது, இந்த பூமி முழுவதும் எப்படி இருக்கும்? இப்ப கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து ஆளுகை செய்யறாங்கன்னா, இவங்க ஒரு அமெரிக்காவை மட்டும் ஆளுகை செய்வாங்களா? அப்ப இந்தியா விட்டுருவாங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பூமியில ஒரு சில பகுதியை மாத்திரம் ஆட்சி பண்ணிட்டு ஒரு சில பகுதியை விட்டுருவாங்களா அப்படின்னா இல்ல, ஒட்டுமொத்த உலகத்தை ஆட்சி செய்வாங்க. ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் படிங்க. அப்ப பூமி முழுவதுமே தேவன் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த ஒரு ஆளுகைக்குள்ள என்ன பண்ணுவாங்கனாக்க, ஆளுகை பண்ணுவாங்க, அந்த ஒரு ஆட்சி பண்ணுவாங்கன்னு சொல்லி பாக்கணும். ஆனா எதை மையமா வச்சா அந்த ஒரு அரசாட்சி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, எருசலேம மையமா வச்சு என்ன பண்ணுவாங்க, உலகம் முழுவதுமே என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆட்சி செய்வாங்க. அப்ப கிறிஸ்தியஸ் என்னவா இருப்பாருங்க? ராஜாவா இருப்பாரு. பூமியில யார் ராஜாவா இருப்பா? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். அப்ப பாத்தீங்கன்னா, இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். அப்ப எருசலேம மையமா வச்சு உலகம் முழுவதையுமே என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, ஒரு ஆளுகை செய்யறது போல இன்னைக்கு நம்மள கிறிஸ்து ஆளுகை செய்யணும் அப்படின்னா, நாம என்ன பண்ண வேண்டிகளா இருக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னாக்க, நம்மளை நாம ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய இருதயத்தை மையமா வச்சு, நம்முடைய ஹார்ட் மையமா வச்சு என்ன பண்ணுவார்னா, நம்முடைய சரீரம் முழுவதையுமே யார் ஆளுகை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க, கிறிஸ்து ஆளுகை பண்ணுவார். சோ எப்படி எருசலேம மையமா வச்சு உலகம் முழுவதையும் அவர் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாரோ, அது போல இன்னைக்கு நம்மளை முழுவதுமா நம்மளை அவர் வழிநடத்தி நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா, நம்மளை எதை மையமா வச்சு ஆசீர்வதிக்க முடியும்னு பாத்தீங்கன்னா, நம்ம இருதயத்தை. அப்ப நம்ம இருதயத்தை நம்ம முழுவதுமா கொடுக்கும் பொழுது, அந்த இருதயத்தை மையமா வச்சு நம்முடைய சரீரம் முழுவதுமே அவர் என்ன பண்ணுவார்னு பாத்தீங்கன்னாக்க, அவர் ஆளுகை பண்ணுவார்னு சொல்லி பார்ப்போம். உதாரணம் பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னாக்கா, அதே சமயத்துல பாத்தீங்கன்னா, இப்ப உலகம் முழுவதுமே இப்ப எருசலேம் மையமா வச்சு ஆளுகை பண்ணிட்டாலும், உலகம் முழுவதும் எல்லாமே உடனே வந்தது இதாயிருமா? உடனே பாத்தீங்கன்னா ஒரு கீழ்ப்படுதலுக்குள்ள வந்துருமா? எல்லா தேசங்களுமே உடனே சடன்லி ஒரு சீர்திருத்தத்துக்குள்ள வந்துருமா அப்படின்னா, கிடையாது. படிப்படியா தான் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, எல்லா தேசங்களுமே வரும் சொல்லி பார்ப்போம். சோ அது போல இன்னைக்கு நாம கூட இருக்கிறோம்னு சொல்லும் போது, நம்மளோட இருதயத்தை முழுவதுமா தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது, கிறிஸ்துவ கீழே ஒப்பு கொடுக்கும் போது, அவர் ஆளுகை செய்யறதுக்கு நாம ஒப்பு கொடுக்கும் போது, நம்முடைய சரீரம் முழுவதுமே என்ன பண்ணுவார்னா மாத்துவார். இதுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இன்னைக்கு நம்ம இருதயத்தை நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம், ஒப்பு கொடுத்துட்டாலும் கூட நம்முடைய சரீரங்கள் பாத்தீங்கன்னாக்க, நம்ம கண்ணுல இருந்து கைகால இருந்து சகல காரியங்களுமே பாத்தீங்கன்னாக்க, இதுலதாங்க இருக்கணும். அந்த ஒரு அர்ப்பணித்த ஒரு இதுல என்னன்னாக்க, நம்ம கீழ்ப்படிஞ்சு இருக்கணும்னு சொல்றாங்க. சார், நம்முடைய கண்ணா இருக்கட்டும், அதே மாதிரி நம்முடைய வாயா இருக்கட்டும், நம்முடைய செவியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எல்லா காரியங்களுமே சோ இருதயத்தை மையமா வச்சு நடக்கும்போது நம்முடைய பார்வை கூட எப்படி இருக்கும்? சோ நம்முடைய பேச்சுக்கள் கூட எப்படி இருக்கும்? சோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்னைக்கு நமக்குள்ள கூட நிறைய பேர் எப்படி இருக்கணும்னா, சபை கூடும் போது ஒரு ஆவி, வீட்டுல இருக்கும்போது கண்டிப்பா இருக்கா இல்லைங்களா? கண்டிப்பா நம்ம கிட்ட இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கு. ஏன்னா வீட்டுல போகும்போது என்ன பண்ணிடுறோம்? சில சமயங்கள்ல ஒரு டிவி பாத்துறோம், எனக்கு ஏதாவது ஒரு ஜோக் என்கிட்ட ஏதாவது ஒரு காரியம் ஜோக் கேட்டாக்க, என்னைக்கோ கேட்டிருப்போம், அது நம்ம ரோட்ல தனியா நடந்து போயிட்டுக்கோ, நம்ம சிரிச்சுட்டே போவோம். ரோட்ல பாக்குறவங்க கூட நம்மள என்ன நினைப்பாங்கனாக்கா, என்ன புறா சிரிச்சுட்டு போறாருன்னு நினைப்பாங்க. சோ அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்முடைய செவி, நம்முடைய கண்கள், இதெல்லாம் கூட என்னன்னாக்கா, நம்ம ஒப்பு கொடுத்துருக்கோம். அப்ப பாத்தீங்கன்னாக்கா, வீட்டுல ஒரு ஆவியும் அதே மாதிரி சபை கூடும் போது ஒரு ஆவியும் நம்மகிட்ட என்ன இருக்கக்கூடாதுன்னா, கண்டிப்பா இருக்கக்கூடாது. அதே போல ஒரு உண்மையா ஒரு தன்னையே அர்ப்பணம் செய்த ஒரு சகோதரன் எப்படித்தான் இருப்பாருனாக்க, எப்படி தன் இருதயத்தை கிறிஸ்தியஸ் ஆளுகை செய்யறதுக்கு கொடுத்திருக்கிறாரோ, அதே போல தன் சரீரம் முழுவதுமே ஆளுகை செய்யறதுக்கு என்ன பண்ணுவாருன்னா கொடுப்பார். உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா, சில கன்வென்ஷன் எல்லாம் எடுத்துக்கணும். நம்ம கன்வென்ஷன் நடக்கும்போது ஒரு அர்ப்பணிப்பு செய்த ஒரு சகோதரன் எப்படி நடந்துக்குவாருன்னு பாத்தீங்கன்னாக்க, முழுவதுமா சத்தியத்துக்குள்ள ஒரு சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கும்போது முழுவதுமா நல்லா கவனிப்பாரு. அவருடைய பார்வை மேல சப்ஜெக்ட் பேசுற சகோதரன் மேல இருக்கும், அவருடைய செவி அந்த வார்த்தைகள் மேல இருக்கும், அவருடைய சரீரம் பாத்தீங்கன்னாக்க நல்ல ஒரு அடக்கடக்கமா இருக்கும் சரிங்களா. அப்ப அவருடைய கண்ணு, அவருடைய சிந்தை முதலாவது எல்லாமே எப்படி இருக்குன்னு கேட்கும். ஆனா அதே சமயத்துல அவருடைய கால் மாத்திரம் நீங்க கீழ்படியாம இன்ச்சு நடந்து போச்சுன்னு வச்சுங்க, அவருக்கு எல்லாமே இருக்கு. இது ஒரு குறையா சொல்லல, நீங்க எப்படி நடத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா, அவருடைய கண்ணு கீழ்ப்புடிஞ்சிருக்கு சரிங்களா, அவருடைய செவி கீழ்ப்புடிஞ்சிருக்குது சரிங்களா, ஆனா அவருடைய கால் மாத்திரம் கீழ்படியிலன்னு வச்சுங்க, அது எப்படி இருக்கும்? அந்த கால் மாத்திரம் இருந்துச்சு கொஞ்சம் அப்படியே அப்படி வெளியே நடந்து போயிட்டு வரும்போது அது எப்படி இருக்குன்னாக்க மத்தவங்களுக்கும் டிஸ்டர்பா இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்க இது முழுவதுமா ஒரு அர்ப்பணம் செஞ்ச ஒரு லைஃப்ல இதை சொல்லும் போது என்னன்னாக்க ஸ்பிரிட் ஆஃப் கான்சிக்ரேஷன். ஸ்பிரிட் ஆஃப் கான்சிக்ரேஷன் போது நம்ம எப்ப நம்மள அர்ப்பணம் செஞ்சிருக்கிறோமோ அப்பயே என்னன்னாக்க அந்த ஒரு ஆவி நமக்குள்ள என்ன இருக்கணும்னா, அந்த அர்ப்பணிப்பின் ஆவி நமக்குள்ள என்ன இருக்கணும்னா இருக்கணும். அந்த அர்ப்பணிப்பின் ஆவி இருக்கும்போது அந்த இருதயத்தை மையமா வச்சு தேவன் என்ன பண்ணுவார்னா நம்மளை வழிநடத்தும் போது, அப்ப முழுவதுமா நம்ம சரீரங்கள் முதலாவது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னாக்க அது கீழ்ப்படி. ஆனா இதுல இன்னொரு ஒரு ஆதரான விஷயம் என்னன்னாக்க எல்லாம் கேட்கும்போது கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னாக்கா நம்முடைய கண்ணு கீழ்ப்படிஞ்சா நம்மளோட செவி கீழ்ப்படியறதுல, நம்முடைய கை கீழ்ப்படிஞ்சா நம்முடைய கால் கீழ்ப்படியறதுல, இந்த ஒரு சூழ்நிலை தான் நம்ம இருக்கிறோம். ஆனா பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு காரியத்தையே வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா மனம் சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன் அப்படின்னா எருசலேம் மையமா வச்சு உலகம் முழுவதையும் எல்லா தேசங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும் போது எல்லா தேசங்களும் படிப்படியாத அந்த ஒரு சீர்திருத்தத்துக்குள்ள வர்றது போல நம்ம இருதயத்தை மையமா வச்சு தேவன் நம்மளை ஆளுகை செய்யும் போது நம்முடைய அவயங்கள் எல்லாம் எப்படித்தான் வரும்னு பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த ஒரு கீழ்ப்படுதலுக்குள்ள வரும். அப்படி அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த கீழ்ப்படுதலுக்குள்ள வர்றதுக்கு நாம என்ன பண்ண வேண்டியவங்களா இருக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா முழுவதுமா நம்மளுடைய இருதயத்தை தர வேண்டியவங்களா இருக்கணும்னு சொல்லி பார்க்கணும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்க இதுதான் நமக்கு ஒரு ஆறுதலான விஷயம். ஏன்னாக்கா உடனே நமக்கு சடனி கீழ் பண்ணிடுறோம். இதயத்தை நம்ம ஆரம்பத்தில் சத்தியம் கேட்கும் போதே இந்த இதயத்தை நம்ம உடனே ஒப்பு கொடுத்துறோம். ஒப்பு கொடுத்துட்டாலும் உடனே என்ன பண்ணிடுறோம்னாக்க நம்ம சரீரம் நம்முடைய கண்ணு நம்முடைய பேச்சு நம்முடைய சுவாபங்கள் எல்லாமே மாறிடுதா அப்படின்னா கண்டிப்பா மாறுறதுல. அப்ப என்னன்னா அது படிப்படியாத என்னதுன்னு பாத்தீங்கன்னாக்க அது மாறுதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இதயத்தை மையமா வச்சு கிறிஸ்து ஆளிகை செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியங்களா இருக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க நம்மளை நாம ஒப்பு கொடுக்க வேண்டியங்களா இருக்கணும்னு சொல்லி பார்க்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இதயத்தை கொடுத்துருவோம். நம்ம பலவீனர் தான். நம்மளை அதே பாத்தீங்கன்னாக்க நிறைய விஷயங்கள் நம்ம விழுந்து விழுந்து எந்திரிச்சிட்டாலும் கூட நம்ம எப்படி இருக்கணும்னாக்கா தொடர்ந்து நம்ம இருதயத்தை கிறிஸ்தவத்தை ஒப்பு கொடுத்துட்டு நம்ம குழந்தைகள் எப்படி தோற்றாலும் மீண்டும் மீண்டும் எந்திரிச்சு அவங்க விளையாடுறாங்களோ அது போல நம்ம என்னன்னாக்க எந்த ஒரு கேரக்டர்ல நம்ம கீழே விழுந்துட்டாலும் மீண்டும் மீண்டும் என்ன பண்ண வேண்டியவங்களா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா அந்த கேரக்டரை திருப்பி திருப்பி நம்ம அந்த ஒரு கேரக்டர்ல வளர்றதுக்கு நம்ம மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ண வேண்டியவங்களா இருக்கணும். உதாரணத்துக்கு நம்ம கோவப்படுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, என்ன எப்ப பார்த்தாலும் நம்ம கோவப்படுற கேரக்டர் இருக்கு. ஆனா இந்த ஒரு அர்ப்பணிப்பு வாழ்க்கை வந்ததுக்கு அப்புறம் நம்ம கோவப்படாமலே இருக்கணும் அப்படின்னு நினைச்சு முடிவு பண்ணிட்டு வருவோம். ஆனா எப்ப முடிவு பண்றோமோ அப்பதான் என்ன திடீர்னு கோவம் வந்து ஒரு சகோதரத்துல கூட நம்ம பேசிடுவோம். அப்படி பேசிட்டாலும் கூட மீண்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஐயோ நான் அவ்வளவு சோர்வுக்குள்ள போயிட்டேன் சரி வேணா இனிமே எந்த ஒரு கேரக்டர் விட்டுருவோம் அப்படின்னு விட்டுறாம மீண்டும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க என்னன்னாக்கா இனிமே நம்ம கோவப்படக்கூடாது. எப்படி குழந்தைகள் எத்தனை தடவை தோத்துட்டாலும் விளையாட்டுல கவனிச்சிருக்கிறீங்களா, எத்தனை தடவை பிள்ளைகள் தோத்துட்டாலும் அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுங்கன்னா திரும்பி மீண்டும் மீண்டும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க விளையாண்டுகிட்டே இருப்பாங்க. சோ அது போல நாம என்ன பண்ண வேண்டியதா இருக்கணும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேரக்டர் எவ்வளவு வீக்கா போனாலும் சரி அந்த கேரக்டர் மேலும் மேலும் வளர்ச்சி அடைறதுக்கு நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி பார்க்கணும். அதே போல பாத்தீங்கன்னாக்க நீ பார்க்கும்போது கிறிஸ்தியசுனுடைய அந்த ஒரு 1000 ஆண்டு அந்த அரசாட்சியில உலக ஜனங்கள் முழுவதுமே இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல, அதாவது இப்போ குறிப்பிட்ட காலப்பகுதி போயிட்டாலும் கூட இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த ஜனங்கள் எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னாக்க முழுவதுமான ஒரு கீழ்ப்படுதலுக்குள்ள போய் அந்த முழுவதுமான கீழ்ப்படுதல் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு வருஷம் கொடுக்கப்படும், 100 வருஷம் கொடுக்கும்போது அந்த 100 வருஷமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க அவங்க கீழ்ப்படுதல் காமிச்சு அவங்களுடைய நேரம் முதலாவது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டா யூஸ் பண்ணுவாங்க. அவங்க கொஞ்சம் கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய நேரத்தையும் அவங்களுடைய காலத்தையும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அந்த ஒரு நாட்கள்ல விட மாட்டாங்க. முழுவதுமா என்ன பண்ணுவாங்கன்னா தேவன் தரன் சத்தியத்தை வாங்கிட்டு அந்த ஒரு நாட்கள்ல அந்த 100 வருஷத்தையும் கரெக்டா அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த 100 வருஷத்தையும் ஃபுல்லா என்னன்னாக்கா அவங்க தேவன் கொடுத்துருக்க அந்த சத்தியத்தின் பிரகாரம் அவங்க முழுவதும் யூஸ் பண்ணி முடிப்பாங்க. அதுல ஒரு சின்ன பாயிண்ட் கூட ஒரு சின்ன ஒரு நேரம் கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா அதை அவங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. சோ இதே போல தான் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நாம கூட எப்படி இருக்கணும்னா நமக்கு கூட ஒரு வாய்ப்பு தேவன் கொடுத்துருக்கிறாங்க. சோ இன்னைக்கு நமக்கு பாத்தீங்கன்னாக்கா காலம் எவ்வளவு அது மாதிரி 100 வருஷம் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா கண்டிப்பா ஒரு 100 வருஷம் கொடுக்கப்படல, கொஞ்ச காலம் தான். அது இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும் போது கூட என்னதான் பேசிட்டு இருக்கோம், சபையினுடைய முடிவு நாட்களை குறித்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நாம் பேசிட்டு இருக்கோம் நம்ம. அப்ப சபையினுடைய முடிவு நாட்களை குறித்து பேசுறோம் அப்படின்னு போது நம்முடைய நேரங்கள் காலங்கள் கூட ஓரளவுக்கு தேவனுடைய தேர்ந்திருக்கிற அந்த ஞானத்துல நமக்கு தெரியுது. அதை கூட இன்னும் பாக்கணும்னாக்க நம்மளுடைய சரீரம் கூட நம்ம ஒருத்தருக்கும் சொல்லணும் நம்ம இன்னும் இத்தனை நாள் தான் நம்ம வாழ்வோம் அப்படின்றது கூட என்னன்னாக்க நாமளே சொல்லிக்கோம். சோ அது போல இருக்கும்போது நாம முழுவதுமே இப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னா அன்னைக்கு ராஜ்யத்துல ஜனங்கள் முழுவதும் எப்படி அவங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அதே போல இன்னைக்கு நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னாங்க நம்ம கிடைச்சிருக்கிற சின்ன சின்ன வேலைகளானாலும் சரி அந்த ஒரு காரியங்களை எந்த ஒரு நேரம் எவ்வளவு இது எவ்வளவு காரியங்களா இருந்துட்டாலும் சரி அந்த நேரத்தை நம்ம கரெக்டா நம்ம யூஸ் பண்ண வேண்டியவங்களா இருக்கணும். கொஞ்சம் கூட நம்ம நேரத்தை வீணடிக்காம நம்ம அர்ப்பணிப்பு செஞ்சிருக்கிறோம். என்னத்தை அர்ப்பணிப்பு செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா நேரம், அது இல்லாம நம்முடைய எல்லா விதமான உடைமைகள் நம்ம தேவனுக்கு நம்ம அர்ப்பணிப்பு செஞ்சிருக்கோம். அப்ப சகலத்தையுமே நம்ம எப்படி கொடுக்க வேண்டியவங்களா இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, முழு இருதயத்துல முழுவதுமா கொடுக்க வேண்டியவங்களா இருக்கிறோம். ஒரு சின்ன சின்ன விஷயத்துல பாத்தீங்கன்னாக்கா நம்ம தவற விட்டுட்டு நேரம் இது பண்ணிட்டு, தேவனுடைய பார்வையில பலிகள் கூட முழுமையான பலி தான் தேவன் அங்கீகரிப்பார். உதாரணத்துக்கு நம்ம ஒரு 100 வேலை செய்வோம், நம்ம அந்த 100 வேலை செஞ்சிட்டாலும் தேவனுடைய பார்வையில அந்த 100 வேலையும் அங்கீகரிக்கப்படுறது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 100 வேலையும் நம்ம முழு இருதயத்துல செஞ்சிருக்கிறோமா, அதான் தேவன் பார்ப்பார். உதாரணத்துக்கு ஒரு 5 வேலை என்ன பண்ணிருப்போம்னா, முழு இருதயத்துல ஒரு சந்தோஷத்துல தேவன் சந்திருக்கிற அந்த ஒரு வார்த்தைகளின் பிரகாரம் நம்ம முழு இருதயத்துல நம்ம ஈடுபட்டு இருப்போம். சோ அந்த ஒரு காரியங்களை தேவன் என்ன பண்றாருன்னா அங்கீகரிக்கிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க சில சலிப்புல அப்படியே கஷ்டப்பட்டு ரொம்ப அப்படியே இது பண்ணிட்டு அப்படியா செய்யணுமா, ஒரு கடமைக்கு செய்யற மாதிரி நம்ம எடுத்து செய்யும் போது அது எப்படினாக்கா தேவனுடைய பார்வையில் அது பலியாகிறது. சோ அதனாலதான் நம்ம கிடைக்கக்கூடிய நேரங்கள் கூட எப்படி கொடுக்கணும்னா, அந்த முழு இருதயத்துல முழுவதுமா அந்த நேரத்தை கொடுக்க வேண்டியவங்களா நம்ம இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அதே போல பாத்தீங்கன்னா குழந்தைகள் எப்படித்தான் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சோர்ந்து போகாமல் மீண்டும் மீண்டும் விளையாடக்கூடியவங்களா இருக்கிறது போல நம்மோட விளையாட வேண்டியவங்களா இருக்கிறோம். வசனம் வாசிங்க, ஏசாயா 42:4 வாசிக்கலாம்.
அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை பதறுவதும் இல்லை, அவருடைய வேதத்துக்கு தீர்வுகள் காத்திருக்கும்.
பாக்கும்போது இங்க வசனம் திருப்பி வாசிங்க,
அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை.
இலக்கரிப்பதும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது சோர்ந்து போவதில்லைன்னு சொல்லிதான் இங்க வசனம் வரும். சோர்ந்து போய் யாருன்னா கிறிஸ்த குறித்து கத்தரா இயேசு கிறிஸ்துவ பத்தி பேசப்பட்டிருக்கு. கிறிஸ்து இயேசு எந்த ஒரு வேலை செஞ்சிட்டாலும் அவர் எப்படித்தான் இருப்பார்னா, அவர் சோர்ந்து போக மாட்டார். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன பிள்ளைங்க எப்படி எத்தனை தடவை தோல்வி அடைஞ்சிட்டாலும் மீண்டும் மீண்டும் விளையாடுறது போல கிறிஸ்து இயேசு என்ன ஒரு குணம் இருந்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவருடைய அவர் ஒரு ராஜ்யத்தினுடைய அந்த ஒரு துவக்க பகுதி எப்படி இருக்குங்க, ஒரு கலகமா ரொம்ப கலகமா இருக்கும். ஒரு சாதகமற்ற சூழ்நிலையில அவருடைய ராஜ்யம் என்ன பண்றாருனாக்கா, அவர் ராஜ்யத்தை ஆரம்பிக்கிறார், அந்த 1000 ஆண்டு அரசாட்சி ஆரம்பிக்கிறார். அப்ப சாதகமற்ற சூழ்நிலையில எப்படின்னாக்கா, இது ஒரு சாதகமான சூழ்நிலை கொண்டு போகணும் அப்படின்னா, அப்ப அந்த ஒரு ஆரம்ப பகுதி எப்படி இருக்கும், ரொம்ப பாத்தீங்கன்னாக்க எடுத்தவனே ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு வெற்றி கிடைச்சிருமா. ஆனா பாத்தீங்கன்னா கிரைஸ்ட் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னாக்க, எந்த ஒரு காரியம்னாலும் சரி அவர் என்ன பண்றாருனாக்க, அந்த ஒரு பெர்ஃபெக்ஷனுக்குள்ள அந்த ஒரு சரியான ஒரு இதுக்குள்ள போற வரைக்கும் என்ன பண்றாருன்னா, அந்த வேலையை கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருப்பாரு கிரைஸ்ட். சோ அது போல தான் இன்னைக்கு நாம கூட எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்திலும் நம்ம சோர்ந்து போகாம, நம்ம ஒரு சோர்வுக்குள்ள போயிடாம, நம்ம என்ன பண்ண வேண்டியவங்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க, கிறிஸ்துவ போல நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணி தேவனுடைய காரியங்களை நம்ம செய்ய வேண்டியவங்களா இருக்கிறோம். நம்ம சுத்தி அநேக பிரச்சனைகள் அநேக காரியங்கள் எல்லாமே வரும். அப்படி வரும்போது நம்ம ஒரு வேளை நம்ம சோர்வுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா, அது எதுக்குள்ள நம்மளை வழி நடத்திடும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அதாவது அடுத்து தேவனுடைய வேலையை செய்ய முடியாத அளவுக்கு மீண்டும் ஒரு வேலை ஒரு வாய்ப்பு வரும்போது அந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு என்ன பண்ணிருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சோர்வுக்குள்ள வழி நடத்திடும் சொல்லி பாக்குறோம். அப்ப எந்த ஒரு காரியம் வந்துட்டாலும், ஃபர்ஸ்ட் எந்த ஒரு புது சிஸ்டியை சுத்தி எந்த ஒரு பிரச்சனை வந்துட்டாலும், ரெண்டே விஷயம்தான் அதுல வந்து நமக்கு முக்கியமான ஒரு அனுபவமா தேவன் கொடுக்கற. அந்த ஒரு எந்த ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு அதாவது என்னன்னா நம்மளுடைய மாம்ச பலவீனமா இருக்கட்டும், அல்லது மற்ற சகோதரர் மூலியமா இருக்கக்கூடிய பலவீனமா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமா இருந்துட்டாலும் அந்த ஒரு விஷயத்துல என்னத்தான் நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா, அந்த பிரச்சனையுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பாத்தீங்கன்னா, அந்த பிரச்சனையினால அல்லது அந்த ஒரு காரியத்தினால ஃபர்ஸ்ட் நமக்கு விசுவாசம் பலப்படணும். ரெண்டாவது நம்மளுடைய குணலட்சணம் அதுல வளரணும். இது ரெண்டு தான் மெயின். எந்த ஒரு காரியங்கள் நம்ம சூழ்ந்து வந்துட்டாலும் அதுல ஃபர்ஸ்ட் நம்ம விசுவாசம், தேவன் மேல முழு விசுவாசம் இருக்கணும். ரெண்டாவது அந்த விஷயத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நம்மளுடைய குணலட்சணம் வளர்த்துக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இது ரெண்டு விஷயம் தான். உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, கிறிஸ்து இயேசு இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கு, உலக ஜனங்கள் கூட ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னன்னா, மறிச்சவங்க மீண்டும் வருவாங்களோ வரமாட்டாங்க, வருவாங்க. நம்ம கண்டிப்பா இருக்கு. ஏன்னா கிறிஸ்தியனுடைய ஈடுபலி நமக்கு என்னன்னாக்க அந்த ஒரு நம்பிக்கையை தந்திருக்கு. ஆனா கிரைஸ்ட் மறிக்கும் போது அவருக்கு ஏதாவது நம்பிக்கை இருந்துச்சா? கிரைஸ்ட் மறிக்கும் போது அவருக்கு ஏதாவது நம்பிக்கை இருந்துச்சா? எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லை. அதனாலதான் என்ன பண்ணாருன்னா, அவர் தேவனுடைய சமூகத்துல போய் தன்னை என்னன்னாக்க உயிரோட எழுப்ப வல்லவரை நோக்கி அவர் என்ன பண்ணாருங்க, பலத்த கண்ணீரோடும் அவர் சத்தோடு என்ன பண்ணாருன்னா, அவர் வேண்டுதல் பண்ணான்னு சொல்லி பாக்கணும். ஆனா அவர்கிட்ட என்ன இருந்துச்சுன்னா, அந்த விசுவாசம் இருந்துச்சு கிரைஸ்ட்ட. அவருக்கு எந்த விதமான நம்பிக்கையில இப்ப பாத்தீங்கன்னாக்க, கிரைஸ்ட் அந்த ஈடுபலி கொடுத்துட்டாரு, நீ ஆதாமுக்கு தானப்பா ஈடுபலி கொடுக்க வந்த, சரி சரியா போச்சு அப்படின்னு அவர் உயிரோட எழுப்பாம இருந்தா கூட கிரைஸ்ட் ஏதாவது கேள்வி கேட்க முடியுமா தேவனை? அப்ப எந்த விதமான ஒரு நம்பிக்கை இல்லாட்டினாலும் கூட, அவர் கிரைஸ்டுக்கு எந்த விதமான ஒரு நம்பிக்கை இல்லை, ஆனா கிரைஸ்ட் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னாக்க, தேவனுடைய சமூகத்துல அவர் உயிரோடு எழுப்ப வல்லம் இல்லவர்ன்ற அந்த ஒரு விசுவாசம் இருந்ததுனால அவர் என்ன பண்ணாருன்னா, அவரை சுத்தி நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. அதே சமயத்துல தன்னுடைய அந்த உடன்படிக்கை வாழ்க்கை கூட சரியா இருக்கா அப்படின்ற அந்த ஒரு டெம்டேஷன் கூட அவர் மைண்ட்ல இருந்துச்சு. சரியா நம்ம செஞ்சிருக்கிறோமா வைக்கிறோமா அப்படின்ற அந்த ஒரு காரியம் கூட இருந்துச்சு. அந்த காரியத்திலாம் கூட அவர் எந்த ஒரு சூழ்நிலை எப்படித்தான் இருந்தார் இருந்தார்னு பாத்தீங்கன்னாக்க, அவர் ஃபர்ஸ்ட் தேவன் மேல விசுவாசம் வச்சாரு. ரெண்டாவது அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னாக்க, அவருடைய குணலட்சணங்களை அந்த இடத்துல வளர்த்துக்கிட்டார். அவருடைய சிலை அவருடைய சிலுவை மரண அந்த ஒரு பாடுகள்ல பாத்தீங்கன்னா, அவருடைய குணலட்சணங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்டா இருக்கும். அவருடைய பேச்சுக்கள், அவருடைய காரியங்கள் எல்லாமே கிருஷ்ணனுடைய காரியங்களை பாருங்க. தன்னுடைய தாய்க்கு அவர் செய்ய வேண்டிய காரியங்கள், அவர் பேசக்கூடிய வார்த்தைகள், ராஜாவுக்கு முன்னாடி பேசுற வார்த்தை எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். பாத்தீங்கன்னா அவருடைய கேரக்டர் அந்த உச்சக்கட்ட கேரக்டர்லாம் அந்த இடத்துல காமிச்சுட்டு இருப்பாரு. அது மாதிரி பாத்தீங்கன்னாக்க, நாம கூட இன்னைக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இது போலத்தான் இருக்கும். எந்த ஒரு சோர்வு வந்துட்டாலும், எப்பேற்பட்ட காரியங்கள் வந்துட்டாலும், ஃபர்ஸ்ட் அது எதுக்கு வருதுன்னா, ஒன்னு நம்மளுடைய விசுவாசம் மேல போறது, இல்லைன்னா விசுவாசத்துல கீழே விழுவோம். இது மாதிரி தான் அது. நம்ம எப்படி இருக்கணும்னா, அந்த விசுவாசம் தேவன் மேல அந்த முழுவதும் வைக்கக்கூடிய அந்த விசுவாசத்துல இருக்கணும். ரெண்டாவது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க, நாம முழுவதுமா அந்த ஒரு காரியங்கள்ல நம்மளுடைய குணலட்சணங்களை வளர்த்துக்கிறதுக்கு முற்றிலுமா நாம முயற்சி பண்ண வேண்டியவங்களா இருக்கிறோம். செய்யத்தான் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, கிறிஸ்தவங்க இது பண்றதுன்னு சொல்லி பார்க்கணும். இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம முழுவதுமா நம்ம அபியாசப்படுத்தும் போது நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கும். நம்ம எத்தனை தடவை நம்ம தோத்துட்டாலும் அதை மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணும்போது நமக்கு ஜெயம் கிடைக்கும். ஒருவேளை இல்ல பிரதர், இதெல்லாம் என்னால முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பிரதர் சொல்ற மாதிரி காரியங்கள்லாம் என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, சோ இதனுடைய காரியங்கள் எப்படி இருக்கு தெரியுமா? நான் எந்த ஒரு காரியம் செஞ்சாலுமே எனக்கு தோல்வி தான் வருது, என்னால ஒரு ஜெயம் கொள்ள முடியல, அப்ப நான் என்னன்னா இதே நான் செய்யணும் அப்படியே விட்டுறேன் அப்படின்ற ஒரு திங்கிங் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்றத நம்ம என்ன பண்றது இல்லை அப்படின்னா, நம்ம விசுவாசிக்கிறது. சோ தேவன் எனக்கு உதவி செய்ய வல்லவர் அப்படின்றத நம்ம என்ன பண்றது இல்லை அப்படின்னா, நம்ம நம்புறதில். தேவன் சர்வத்தையும் செய்ய அவர் உண்மையிலவரா இருக்கிறார், அவரால் முடியும் அப்படின்றத நம்ம என்ன பண்றது இல்லைன்னா, நம்ம நம்பாம விட்டுறோம், தேவனை நம்ம நம்புறது. சோ இதுதான் விஷயம். எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நமக்கு உதவி செய்யறது யார் தான் செய்யறாரு அப்படின்னா, தேவன் தான் செய்யறாங்க. சோ இந்த ஒரு சபை வாய்ப்புல வந்தது நம்மளுடைய பலத்துல வந்தோமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. சோ இந்த ஒரு சபை வாய்ப்புக்குள்ள போறோம் அப்படின்னா கூட நம்மளுடைய காரியங்கள்ல போறோமா அப்படின்னா, அதுவும் கிடையாது, கண்டிப்பா கிடையாது. அப்படி இருக்கும்போது சகலமே யாருக்கிட்ட இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன்கிட்ட இருந்து தான் வரும். அதனாலதான் அவரை குறித்து சொல்லும் போது, விசுவாசத்தை தூக்குறவரும் அவர் தான், முடிக்கிறவரும் அவர் தான், நமக்குள்ளாக விருப்பத்தை ஒன்று பண்றவரும் அவர் தான். அதே வேளையில அந்த விருப்பத்தை நம்ம நம்முடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணாம கூட அது கூட யார் தான் உண்டு பண்ணணும்? அதான் நமக்குள்ள விருப்பத்தையும் செய்கையையும் உண்டு பண்றவர் தேவன் தான் அப்படின்னு சொல்லும் போது, எந்த ஒரு காரியம் நம்ம மனசுல நினைப்போம், இது மாதிரி நம்ம வாழணுமே, இது மாதிரி இருக்கணும், அது மாதிரி இருக்கணும், அப்ப ஒரு உண்மையான ஒரு முழுவதுமான அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை நம்ம முழுவதுமா நம்ம வாழ்ந்து முடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி நினைக்கும் போது நிறைய சமயங்களை தவறி விழுந்துருவோம். அப்படி விழுந்துட்டாலும் தேவன் மேல முழு நம்பிக்கை வைக்கணும். நம்ம இந்த மாம்சம் செய்யறதில்ல. ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்க, ஆதாம் ரொம்பவுமே என்னன்னாக்க மனசு சோர்ந்து போனாருன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா ஒரு பரிபூர்ணமான மனுஷன் பாவம் செஞ்சு விழுந்து போனாருனாக்க என்னன்னாக்க அவர் ரொம்ப சங்கடப்படலாம், ஐயோ நான் விழுந்துட்டேனே. ஆனா நாம சோர்ந்து போறதுக்கு அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கிறோம், பரிபூர்ண மனுஷர்களா இல்ல? அப்ப நம்ம அபரிபூர்ணமான மனுஷர். நம்ம நமக்கு என்னத்தான் வரும் அப்படின்னா தோல்வி தான் வரும். அப்படி இருக்கும்போது நம்ம யாரை சார்ந்து இருந்துட்டா நமக்கு ஜெயம் கிடைக்கும் அப்படின்போது, முற்றிலுமா தேவனை சார்ந்து இருக்கும்போது அங்க என்ன வரும்னு பாத்தீங்கன்னாக்க, கண்டிப்பா அங்க நமக்கு தேவன் அங்க ஜெயம் கொடுக்கறான்னு சொல்லி பாக்கணும். அப்போ நமக்குள்ளாக என்ன பாத்தீங்கன்னாக்க, நமக்குள்ளாக இந்த விருப்பம், அந்த ஒரு செய்கை, அந்த ஒரு விசுவாசம் எல்லாத்தையுமே தந்து தேவன் நம்மளை வழிநடத்துறதுக்கு எப்படி இருக்கிறாரு, அவர் உண்மையுள்ளவரா இருக்காரு. அப்ப தேவன் மேல முழு விசுவாசம் வைக்கும் போது தேவன் அங்க நம்மளை வழிநடத்துவார். ஏன் அப்படின்னா, இங்க காலம் நமக்கு ரொம்ப எப்படி இருக்குங்க, நம்ம அந்த ஒரு பீக்ல இருக்கிறோம், அந்த ஒரு கடைசி நாட்கள்ல இருக்கிறதுனால நம்ம எப்படி இருக்கிறோம்னா, ரொம்ப ஃபாஸ்டா ஓட வேண்டியவங்களா இருக்கிறோம், கொஞ்சம் விரைவா ஓட வேண்டியவங்களா இருக்கிறோம் நம்ம. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னாக்க உலக ஜனங்களுக்கு 100 வருஷம், ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்த சகோதரர் இதை இந்த சப்ஜெக்ட் பேசும்போது 1913 இந்த சப்ஜெக்ட் பேசியிருக்கிறார். அப்ப அவங்களுடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சு 1913 பேசும்போது? அவங்களுடைய விசுவாசம் என்ன இருந்துச்சு தெரியுமா? 14 சபை நிறைவடைஞ்சிரும் அப்படின்ற விசுவாசத்துல எல்லாருமே இருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த ஒரு சப்ஜெக்ட் பேசும்போது அந்த பரிசுத்தவான்கள் எல்லாமே எப்படி இருந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நாம கூட என்ன பேசிட்டு இருக்கிறோம், நாம கூட அதான் பேசிட்டு இருக்கிறோம். என்னன்னாக்க சபை முடிவை குறிச்சு பேசிட்டு இருக்கோம், எத்தனை வருஷத்துல முடியும், எப்ப முடியும், எப்படி முடியும், இப்ப அதுக்குள்ள நம்ம ரட்சிப்பு நிறைவேறதுக்கு நம்ம ஓடணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஸோ நம்மகிட்ட காலம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நாம கூட எப்படி என்ன பண்ண வேண்டியும் இருக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க, இந்த குறுகிய நாட்கள்ல தேவன் நம்ம கொடுத்திருக்கிற அந்த ஞானத்துல அந்த பலத்துல அவரை சார்ந்து நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கிறோம்னா, முழுவதுமா ஓடி முடிக்க வேண்டியதா இருக்கணும்னு சொல்லி பார்ப்போம். இது போல தேவனுடைய ராஜ்யத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்துல போய் சேரணும் அப்படின்னா எந்த ஒரு காரியத்தையும் நம்ம எப்படி பண்ணணும்னாக்கா, இன்னைக்கே நம்ம செஞ்சு காமிக்க வேண்டியவங்களா இருக்கிறோம். ஏன்னா இங்க நம்ம செஞ்சாதான், இங்க அதே போல நம்ம வாழ்ந்தாதான் நம்ம எங்க பண்ண முடியும்னாக்கா, அங்க மகிமையில போய் அதே போல நம்ம வாழ முடியும்னு சொல்லி பாக்குறோம். நிறைய விஷயங்கள் இருக்கு. உதாரணம் சொல்லணும் அப்படின்னாக்கா, நிறைய விஷயங்கள் குணலட்சணங்கள் குறிச்சு பேசுறாரு, நிறைய விஷயங்கள் சப்ஜெக்ட் ரொம்ப பெரிய செஞ்சுங்க. ஆனா இதெல்லாம் என்னன்னா, நேரம் ஒரு மணி நேரம் இருக்கிறதுனால ரொம்ப ஷார்ட்டா போயிடணும், சரிங்களா? அப்படி இருக்கும்போது தேவன் எந்த ஒரு வகையில நம்ம பாத்தீங்கன்னாக்க, எல்லா வகையிலுமே அவருடைய வல்லமேல வழிநடத்த அவர் உண்மையிலவரா இருக்கும்போது நாம என்ன பண்ண வேண்டியா இருக்கணும் பாத்தீங்கன்னாக்க, நாமளும் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுக்கு உண்மையிலவங்களா இருக்கணும். இப்ப தேவன் நம்ம மேல கிரியை செய்யறதுக்கு அவர் உண்மையிலவரா இருக்கிறார். அதே சமயத்துல நாமளும் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாட்டுல இருந்து நாமளும் என்ன பண்ணணும்னா கிரியை செய்ய வேண்டியவங்களா இருக்கணும். சோ தேவன் கிரியை செஞ்சு நம்மளும் கிரியை செய்யாம இருந்துட்டோம் அப்படின்னாக்க அது எப்படி இருக்கும்? இப்ப தேவன் நம்மளை ஒரு காரியத்துல வழி நடத்தணும், ஒரு ஜெயம் தரணும் அப்படின்னு அவரு சித்தமுள்ளவரா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நாம இடம் கொடுக்கல அப்படின்னா அந்த ஒரு காரியம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப நாமளும் முழுவதுமா என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியை செய்யணும். பாத்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்திலும் நம்ம குணலட்சணம்னாலும் சரி, விசுவாசம்னாலும் சரி, தேவன் மேல வச்சுட்டு இது பண்ணணும். அப்ப இன்னும் சொல்லும் போது கூட சகோதரர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்துல தேவன் நாமம் மகிமைப்படும்படியா தேவனுடைய ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு ராஜ்யத்துக்குள்ள உலக ஜனங்கள் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியா நடந்து போவாங்களாம். சோ அதே போல இன்னைக்கு நாம கூட எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியா நடந்துக்கணும். எப்படி அப்படின்னா, நம்முடைய கிரியைகள் நம்முடைய காரியங்கள் எல்லாமே கண்டிப்பா என்னன்னு பாத்தீங்கன்னா கவனிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஒவ்வொருத்தருமே கண்டிப்பா நம்ம உணர்ந்து போகணும். அப்ப நம்முடைய காரியங்கள் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, உலக ஜனங்கள் ஆயிரம் ஆண்டு அரசாட்சியில ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, தேவ நாமத்துக்கு மகிமைக்குன்னு பண்ணுவாங்களாம். ஒவ்வொரு காரியமும் செலக்ட் பண்ணி பண்ணுவாங்களாம். அது போல இன்னைக்கு நாம எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய காரியங்கள் எல்லாமே ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னா, அந்த காரியத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்படுதா, கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்படுதா அப்படின்னு பார்த்துட்டு அந்த காரியங்களை மாத்திரம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை மாத்திரம் நம்ம செய்ய வேண்டியங்களா இருக்கும்னு சொல்லி பாக்கோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்க, நம்ம நமக்குரிய காரியங்களே நம்ம எந்த ஒரு காரியத்தை நோக்கி பாத்துறாம மற்றவங்களுக்குரியதை நோக்கி பார்க்கணும். எப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, உதாரணத்துக்கு இப்ப நம்ம இந்த ஒரு நாள் நம்ம ஃப்ரீயா இருக்கணும். இப்படி ஃப்ரீயா இருக்கும்போது ஒரு லீவ்ல தனியா வீட்டுல இருக்கணும். அப்படி இருக்கும்போது நிறைய சத்திய காரியங்கள் நம்ம தேவன் கொடுத்திருக்கிறார். இப்ப அதிகமா நம்ம ஸ்டடி பண்றதுக்கு தேவன் நிறைய மெட்டீரியல்ஸ் கொடுத்திருக்கிறார். இப்ப ஒரு இடத்துல போய் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னும் போது இப்ப நீங்க அதிகமா நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க அந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்க நிறைய என்னன்னாக்க, நீங்க படிக்கிறது யூஸ் பண்ணுவீங்க. சரி, நமக்கு நிறைய நேரம் இருக்கு, அப்ப நிறைய இந்த ஒரு நாள் நம்ம வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி நிறைய நம்ம ஸ்டடி பண்ணலாம், நம்ம நிறைய படிக்கலாம், நம்ம நம்முடைய ஆவிக்கிற வளர்ச்சிக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றீங்க. அதே சூழ்நிலையில இன்னொருத்தர பாத்தீங்கன்னா, நம்முடைய உடன் சகோதரர் ஒருத்தர் வியாதிப்பட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த சகோதரனுக்கு அவர் சொந்தக்காரங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாமே கவனிச்சுக்கிறாங்க, பாத்துக்கிறாங்க. பாத்துட்டாலும் கூட இப்ப ரெண்டு சூழ்நிலை இருக்கு. இப்ப இந்த சகோதரன் அவங்க சொந்தக்காரங்க பாக்குறதுல சந்தோஷப்படுவாரா, இல்ல அவருடைய கூட இருக்கக்கூடிய உடன் சகோதரர் போய் பாக்குறது சந்தோஷப்படுவாரா? ஆனா பாத்தீங்கன்னாக்க, நம்ம படிச்சு இது பண்றதுனால நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இருக்கு. இப்ப ஒரு சகோதரனை பாக்குறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? போய் அவரை பார்த்து விசிட் பண்றதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? அப்படின்னு நமக்கு அப்படிதான் தெரியுது. என்னன்னாக்கா, நம்ம படிச்சோம்னா நமக்கு யூஸா இருக்குமே, நம்ம கேரக்டர் வளர்த்துக்கலாமே, நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம. ஆனா ஒரு சகோதரன் போய் பாக்குற என்ன இருக்கு, அதான் நிறைய பேர் கவனிக்கிறாங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா எப்படித்தான் உண்மையிலே இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனம் சொல்லும் போது ஒவ்வொருத்தனும் தனக்குரியதை நோக்காமல் யாருக்கு பிறனுக்கு பிறனுடைய பிரயோஜனத்தை நோக்கணுமா? ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க, நிறைய புது சிருஷ்டிகள் இருந்தாலும் கூட ஒவ்வொருத்தரும் குடும்பமாவா இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் தனித்தனியா இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் சத்தியத்துல ரொம்ப ஃபெய்த்தா இருப்பாங்க, ஆனா குடும்பத்துக்குள்ள போயிட்டாக்க ரொம்ப ப்ராப்ளத்துல இருப்பாங்க. ஆனா அப்பேற்பட்டவங்க ஒரு புது சிருஷ்டி தன்னோட உடன் சகோதரரை பார்த்தாங்கன்னா, அவங்க அந்த மூஞ்சில அந்த சந்தோஷம் பார்க்கும்போது ரொம்ப பிரகாசமா இருக்கும். அவங்களுடைய சத்தியத்திற்கக்கூடிய சகோதரன் நம்ம பாத்துட்டோமே அப்படின்னு, அதுவே மிகப்பெரிய சத்தியம் பேசணும் கூட அவசியம் இல்ல. ஒரு சகோதரனை பார்த்துட்டா அதுல ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு தெரியும். அதுல பார்க்கும்போது உண்மையிலேயே எத்தனைன்னு பாத்தீங்கன்னாக்க, நமக்குரிய காரியங்களை நோக்காம பிறருக்குரிய காரியங்களை நம்ம என்ன பண்ண வேண்டியங்களா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம நோக்க வேண்டியங்களா இருக்கணும். சபையில ஒவ்வொருத்தருமே எப்படித்தான் நடக்கணும் அப்படின்னா, நம்முடைய சுய காரியங்களையும் நம்முடைய சீனங்களையும் பார்க்காம நமக்கு கூட இருக்கக்கூடிய சகோதரர் ஒவ்வொருத்தரையும் பார்த்து அவங்க என்ன சூழ்நிலையில இருக்கிறாங்க, எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்னன்னாக்க, நம்ம பார்க்க வேண்டியவங்களா இருக்கிறோம். சோ இப்படி பார்க்கும் போது தான் நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம குணலட்சணங்களும் வளரும். அதே சமயத்துல இன்னொரு சகோதரனுடைய காரியத்தை நம்ம என்ன பண்றோம்னாக்க அவரையும் மேல அவர் தூக்கி விட்டு அவரையும் நடத்துற ஒரு காரியத்தில் இருப்போம். உதாரணத்துக்கு ஒரு சகோதரன் உண்மையில உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாருன்னு வச்சுங்க, யாருமே பார்க்க போல அப்படின்னு வச்சுங்க. இப்போ 50 பேர் நம்ம கேதர் ஆகும் ஒரு இடத்துல, கேதர் ஆகும்போது வார வாரம் எல்லாம் சந்திச்சுக்கிறோம், பேசிக்கிறோம், குடிக்கிறோம். ஒரு சகோதரன் உடம்பு சரியில்லைன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியுது, ஆனா யாருமே பார்க்க போல அப்படின்னா நம்ம ஓகே வந்துடுறோம், எல்லாம் இது பண்ணிடுறோம், போயிடுறோம். ஆனா அந்த சகோதரன் எல்லாமே எப்படி ஆகும், அவருடைய மனசு என்ன எப்படி ஆகும், எல்லாத்துக்கும் தெரியுமே, ஒருத்தர் கூட பார்க்கவில்லையே, பலவீனமான சகோதரர்கள் கூட என்ன இருக்கிறாங்கன்னா நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள்னாலும் சரி, பெரிய பெரிய விஷயங்கள்னாலும் சரி, நமக்கு வந்து நம்முடைய காரியங்கள் எப்படின்னா அறுத்து வச்சுட்டு நம்ம உடன் இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஒவ்வொருத்தருடைய காரியத்தையும் முன்பாக வச்சு மற்றவங்களுடைய நன்மைக்கு நம்ம முன்னிச்சு பார்க்கணும். ஏன் அப்படின்னா நம்ம மேலே போய் ஆசீர்வதிக்க போறது யார் ஆசீர்வதிக்க போறோம், நம்ம இல்லாமலே ஆசீர்வதிக்க போறோமா, உலக ஜனங்களை உலக ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் அந்த ஒரு கழகம் நடந்த பகுதியை சீர்படுத்துறதுக்காக தான் இன்னைக்கு நம்மள என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காரு. சோ அங்க போய் முழு பெர்ஃபெக்ஷனுக்குள்ள என்ன ஜனங்களை எல்லாம் வழி நடத்தணும், இந்த உலகத்தையே நடக்க முழுவதுமா ஒரு சரியான ஒரு சீர்திருத்தத்துக்குள்ள கொண்டு போகணும். அப்படின்னா இங்க நம்ம எப்படி இருக்கணும்னா நம்ம ஒரு சீரான ஒரு வகையில இருக்கணும். அப்ப நம்முடைய காரியங்கள் முழுவதுமே எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க தேவனுடைய பார்வையிலையும் கிறிஸ்துவனுடைய பார்வையிலையும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு லைஃபா இருக்கணும். அதனாலதான் நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கணும்னா ராஜாக்களாக முடி அழைக்கப்பட்டிருக்கோம். சும்மா ஏனோ தானோ அப்படின்ட்டு ஏதோ ஒரு ராஜ்யத்துல போய் ஏதோ சின்ன சின்ன வேலை செய்யறதுக்காக அழைக்கப்படல, ரொம்ப முக்கியமான வேலை. ரெண்டாவது திருக்குடும்பத்துல ஒருத்தவங்களா சேரப்போறோம். திருக்குடும்பம் சும்மா சொல்லணும் அப்படின்னாக்க ஆசியில தான் திருக்குடும்பம் சொல்லுவாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா யோசேப்பு மரியா குழந்தை இயேசு, இதுதான் திருக்குடும்பம்னுவாங்க. உண்மையான திருக்குடும்பம் எதுன்னு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் நம்முடைய இரட்சகர் இந்த 144,000 பேர், இதுதான் திருக்குடும்பம். இந்த திருக்குடும்பத்துல போய் நம்ம போய் சேரணும் அப்படின்னா இந்த ராஜ்யத்தில் நம்ம போய் சேரணும் அப்படின்னா அப்ப நம்முடைய லைஃப் எப்படி இருக்கணும், சரி நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கணும், சரி நம்முடைய ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கணும், இதெல்லாம் பார்க்க வேண்டியங்களா இருக்கணும் நம்ம. சோ ஒருவேளை நம்ம ராஜ்யத்தின் விளையாட்டு எனக்கு ஒரு விளையாடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற நம்ம என்ன பண்ண முடியும், எனக்கு இந்த ராஜ்யத்தின் விளையாட்டுலாம் விளையாடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு வேற ஏதாவது காரியங்கள் இருக்கா சொல்லுங்க, வேற மாதிரி ஏதாவது வந்து நான் சேர்றதுக்கு எனக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா சொல்லுங்க ராஜ்யத்துல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இப்ப வசந்தத்துல கிறிஸ்தியேசு பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இப்ப நிறைய விஷயங்கள் பேசிட்டு வருவாரு. சரி வேற ஏதாவது வழிமுறைகள் இருக்கான்னா நம்ம மேவசனம் கீவசனம் எப்படிலாம் போவோம் நம்ம, சரி ஏதாவது ஒரு வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த வழியா நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி போயிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றதுக்கு நம்ம அப்படி பண்ணுவோம் நம்ம. சோ அந்த ஒரு வகையில் நம்ம பாத்துட்டோம் அப்படின்னாக்க வேற ஏதாவது வழிமுறைகள் இந்த ஒரு ராஜ்யத்துக்குள்ள போறதை கொடுத்துருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா வசனம் வாசிக்கலாம், மத்தேயு 18:3 அதே 3வது வசனம்,
நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இதே வசனம் தான் திருப்பி தர, வேற எந்த ஒரு காரியமும் நமக்கு தரல. நீங்க மனம் திரும்பி குழந்தைகளை போல மாறாவிட்டால் என்ன பண்ண முடியாது பரலோக ராஜ்யத்தில். ஏன்னா சொல்லும் போது மெய்யாகவே மெய்யாகவே சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே உண்மையிலேயே உண்மையிலேயே நீங்க போக மாட்டீங்க அப்படின்றாரு குழந்தைகளை போல மாறும்போது. அப்ப குழந்தைகளை போல மாறணும் அப்படின்னும் போது நம்முடைய காரியங்கள் எல்லாத்தையுமே எப்படி இருக்குன்னாக்க நம்ம இன்னைக்கு நம்ம பிளே பண்ணி காமிக்கணும். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி ராஜ்யத்தில் நம்ம செய்யக்கூடிய காரியங்களை இன்னைக்கு நம்ம பூமியில எல்லாருமே எப்படின்னாக்க நம்ம பிளே பண்ணி காமிக்கணும், விளையாண்டு காமிக்கணும் நம்ம. உதாரணத்துக்கு ராஜாராணி விளையாட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, எதுங்க செஸ் ராஜாராணி விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. அது போல கண்டிப்பா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பா நம்ம விளையாண்டு காமிக்க வேண்டியவங்களா இருக்கிறோம் நம்ம. சரி இப்ப நம்ம விளையாடும் போது என்னன்னாக்க தேவன் நம்முடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு தேவன் நமக்கு அனுமதி கொடுப்பார். ஒருவேளை நம்ம விளையாடலை அப்படின்னும் போது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம போக முடியாது சொல்லி பார்க்கணும். சோ இதுவரைக்கும் நம்ம விளையாடாம இருந்துட்டாலும் கூட இனிமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க விளையாடுறதுக்கு ஆரம்பிக்கும். சோ தேவன் தான் என் மனைவருக்கும் கிருபை செய்து வழிநடத்தி வரார். வாய்ப்பு தந்த தேவனுக்கும் ஈரோடு சபையார் மூப்பரவர்களுக்கும் சபை அங்கங்கள் ஒவ்வொருவருக்கும் தாழ்மையான நன்றிகளையும் நன்றி எடுத்துக்கொள்கிறேன். ஆமாம்.